ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಜ ಮಾತರೋ ಮುನಿಯೋ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಜ ಮಾತರೌ ಬರ್ಹಾಪೀಠಂ ನಟವರ ವಪುಃ ಕರ್ಣಯೋ ಕರ್ಣಿಕಾರಂ ಬಿಭ್ರತ್ವಾ ಸಹ ಕನಕ ಕಪೀಶಂ ವೈಜಯಂತೀಂ ಚ ಮಾಲಾ ರಂಧ್ರಾನ್ ವೇಣೋರ್ ಅಧರ ಸುದಯ ಪೂರಯನ್ ಗೋಪ ಬೃಂದೈ ಬೃಂದಾರಣ್ಯಂ ಸ್ವಪದ ರಮಣ ಬೃಂದಾರಣ್ಯಂ ಸ್ವಪದ ರಮಣ ಪ್ರಾವಿಶದ್ ಗೀತ ಕೀರ್ತಿ மகிழலகுன்றே போல் மாறும் பல்யாக்கை நெகிழ முயல் இருப்பார்க்கல்ல முகிழ்வு விரித்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன்னெடுமுடி முகிழ் விருத்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன்னெடுமுடி எம் ஆதி காண்பார்க்கும் அரிது மகிழலகொன்று போல் மாறும் பல்யாக்கை நெகிழ முயல் இருப்பார்க்கல்லால் முகிழ் விரித்த ஜோதி போல் தோன்றும் சுடர் பொன்னடு முடியம் மாதி காண்பார்க்கும் அரிது
எம்பெருமான காண்பதற்கு வைராக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தேவை. எம்பெருமான் தன் கிருபையினால் யோக்கியதை உள்ளவனோ யோக்கியதை இல்லாதவனோ நிரங்குஷ ஸ்வதந்திரங்கிறதுனால யாருக்கு வேணால் அனுகிரகம் பண்ணலாங்கிற அந்த சுவாதந்திரியம் பகவானுக்கு உண்டு. அந்த விஷயம் வேறு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் பண்ணால் எம்பெருமான் சந்தோஷப்பட்டு நம்மக்கிட்ட வருவான் அப்படிங்கிறத சொல்கிறார். நீ சொல்ல போகிற பாசுரங்கள் எப்படி இப்படிலாம் நாம் இருந்தால், என்னென்ன மாதிரிலாம் நாம் இருந்தால் பகவான் சந்தோஷமாக நம்மிடத்தில் வருவான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், மாறும் பல் யாக்கை நெகிழ முயல்கிற்பார் கல்லால். யாக்கைனா இந்த சரீரம் பிறவி, அது நெகிழ்ந்து போகிறதுக்காக நமக்கு என்ன தேவை, சரீர அபிமானம் கூட. சரீரம் இல்லாத எம்பெருமானை உபாசிக்க முடியாது, எம்பெருமானை சேர முடியாது, எம்பெருமானை தெரிஞ்சிக்க முடியாது, எம்பெருமானை பஜிக்க முடியாது, எம்பெருமானை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாமே நம்மளுக்கு இந்த இந்திரியங்கள் கரண கலையபரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரீரம் தேவை. ஆனால் இதே இந்திரியத்தை நம்ம பாழான விஷயங்களில் தப்பான விஷயங்களில் உபயோகப்படுத்தும் பொழுது இது எதுக்கு கொடுத்தானோ அந்த பிரயோஜனம் ஏற்படாமல் அப்யூஸ்ன்னு சொல்லணும், அப்யூஸ் ஆகிடுறது இந்த இந்திரியங்கள். சரீரத்தை அதுக்கு என்ன உண்மையான அதுக்கு உபயோகம் என்னமோ அந்த உபயோகப்படுத்தாமல் வேறு உபயோகம் வேறு மாதிரி உபயோகப்படுத்தினோன்னா அப்யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, இது உயர்ந்ததை கொடுக்கக்கூடியதை ஒன்று வச்சுண்டு, லட்சம் கோடி ரூபா கொடுக்கும், 10 கோடி ரூபா கொடுக்குறத வச்சுண்டு அது 1 ரூபா சம்பாதிப்பான்னா அவன் மடையணும் இல்லையா. அதுபோல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், மகிழலக ஒன்றே போல் மாறும் பல் யாக்கைன்னு. இந்த மகிழம் அந்த காலத்தில் பலவித கணித முறைகள் உண்டு, கணிதத்தில் ரொம்ப வல்லுநர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த நம் பெரியோர்கள் எல்லாரும் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காள். எல்லாம் இது ஜீரோவோட வேல்யூ என்ன எல்லாம் இந்த ஊரில் தானே கண்டுபிடிச்சேன். அதனால் இந்த கணிதத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு விஷயம் சொல்கிறார். இதில் மகிழம் விதை ஒன்று இருக்கு, அந்த மகிழம் விதையை வச்சு பலவித கணக்குகள், ஒரே மகிழம் விதையை ஒரு ஸ்தானத்தில் வச்சு கணக்கு பண்ணுறது, ஒரு மைங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு கணக்கு பண்ணுறது, அதே மகிழம் விதியை கோடி ஸ்தானத்தில் வச்சு கணக்கு பண்ணுறது, இப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்ன, மகிழம் விதை ஒரே விதை தான். இப்போ ஒரு நம்பர் 2 வச்சுப்போம், கடைசியில் போட்டால் 1 இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த கணக்கு வேறு, பலகரைன்னு அவ சொல்கிறது இந்த கணக்கு வேறு, ஸ்தானத்தை வச்சு அதனுடைய மதிப்பு மாறுறது. அதை சொல்கிறேன், கடைசியாக இருந்தால் 1, 3வதாக இருந்தால் அப்புறம் 10, 100 மாறுறது இல்லையா, அதே நம்பர் தான். எந்தெந்த இடத்த இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனோட வேல்யூ மாறுறது இல்லையோ. அதுபோல் ஒரே மகிழம் விதையை காணி ஸ்தானத்துலேயும் வச்சு கோட்டி ஸ்தானத்துலேயும் வச்சு அதனுடைய மதிப்பை கணக்கிடக்கூடிய வல்லுநர்கள் இருந்தால், அதுபோல் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஒரே ஜீவன் தான், இந்த ஜீவனை ஒரு எறும்புலையும் அதனுடைய கர்மத்தினுடைய வாசனை, அதனுடைய கர்மம் எப்படி இருக்கோ அந்த கர்மானுகுணமான சரீரம், ஒரு எறும்பு போல் ஒரு சரீரம் கொடுத்தும் பார்க்குறான். பிரம்மா பரியந்தம் ஜீவன்கிற கணக்கில் பிரம்மாவையும் ஆக்கி பார்க்குறான். ஏன்னா ஒரு பதவின்னு தானே சொல்கிறான், ஒன்று ஒரு ஒரு பதவி, ஒரு ஒரு ஸ்தானமும் ஒரு ஒரு பதவி. போனதிலேயே சொன்னோம், ராமாயணத்தில் ராமர் சொன்னார், தெய்வங்கள்லாம் அந்தந்த ஸ்தானத்துக்கு அவளுடைய அந்த மெரிட்டினால் அந்தந்த ஸ்தானத்துக்கு அவள் ஏறியிருக்கா பிரம்மா வரைக்கும். அப்போ அந்த ஒரே அந்த ஜீவன் அந்த மகிழம் விதையை வச்சே இதையும் காணி ஸ்தானத்துலேயும் கோடி ஸ்தானத்துலேயும் கணக்கு பண்ணுறா போல் ஒரு அந்த ஒரே அந்த ஜீவன்கிறது ஒன்று தான். அது அந்த ஜீவனை, ஒரே ஜீவனை வச்சு அந்த ஆத்மாவை ஒரு எறும்புக்குள்ளேயும் வச்சு பார்க்குறான், ஒரு பிரம்மாவாகவும் ஆக்கி பார்க்குறான் அதனுடைய கர்மமடியாக. இந்த யாக்கை இருக்க அததில் உள்ள சுகதுக்கங்கள், அததில் உள்ள ஆனந்தங்கள், அந்தந்த ஆனந்தம் மாறுபடுறது. இந்த ஆனந்தம் போகிறோம் இப்படியே இருக்கான்னா அப்படியே இருந்துட்டுருக்கலாம். உயர்ந்த ஆனந்தம், உயர்ந்த பிரயோஜனம், ஸ்வரூபானுரூபமான பிரயோஜனத்தை ஜீவன் அடைஞ்சதுன்னா அப்போ விசேஷம். என்னென்னா ஸ்வரூபம், உன் ஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமான நம்ம செய்யணும். அதை சொல்கிறார். அதுக்கு என்னென்னா, நெகிழ முயல்கிருப்பார்கள்லாம்னு வைராக்கியத்தை சொல்கிறார். வைராக்கியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, வைராக்கியம் இருந்தாலே ஒழிய எம்பெருமான் அகப்படான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சரீரம் நெகிழ்ந்து போகணும், இதை அற்று போகணும், இதை தாண்டி இதை டிரான்சன் பண்ணணும்னு சொல்லணும்னாலும், இந்த சரீரத்தை தாண்டி நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் என்ன, நாம் எப்பேற்பட்டவன், நம்ம உடையவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு, எம் ஆதி அப்படிங்கிறார், எம் ஆதி காண்பாருக்கு மரியாதை. எம் ஆதின்னா எம்முன்னு அவர் சொல்கிறது தன்னுடைய தன்னை சொல்கிற ஆழ்வார். அது எல்லா ஜீவகோட்டிகளும் உபலட்சமாக வச்சுக்கலாம். என்னென்னா, நம்மளுடைய ஆதி யார், நம்மளுடைய தோற்றுவாய் யார். ஜீவன்கிறவன் அனாதியாக இருக்கான், ஜீவனுக்கு இந்திரிய கரண கலையபரங்கள் இந்திரியங்களெல்லாம் கொடுத்து இந்த சிருஷ்டியில் பிரவர்த்திப்பிச்சது யார், இதில் நடத்தி கொண்டு போகிறவன் யார், இதை கொடுத்தவன் யார், இதை நடத்திட்டு போகிறவன் யார், நமக்கு இந்த அவனுக்கு என்ன சம்பந்தம் இப்படின்னு யோசித்து சரீரங்கிறது ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை அடையிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் வைராக்கியம் ஏற்பட்டு, வைராக்கியம்னா பற்றற்ற தன்மை, ஒரு பற்றில்லாத பற்றற்ற தன்மை உண்டாகி, அப்படி இருக்கிறவர்களுக்கு இல்லாமல் அவர்களுக்கு தான் கிடைக்குங்கிறேன். என்ன சொன்ன, முகிழ்விருத்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி ஏ மாதி காண்பார்க்க மரியுது. யாருக்கு? இந்த பல்யாக்கை நெகிழ முயல்கிருப்பார்க்கு அல்லால். இந்த சரீரம் நெகிழ்ந்து போகணும், இந்த சரீரத்துக்கு யார் சொந்தக்காரனோ, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு யார் சொந்தக்காரனோ, இதனுடைய ஸ்வரூபம் என்னவோ அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு சொந்தக்காரன் யார் அப்படிங்கிறத சொல்கிறார் பின்னாடி. முகிழ்விருத்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி, எது அதை சொல்லுவானே முதல்ல என்ன சொல்கிறது, நெடுமுடின்னு சொல்கிறார். முடிங்கிறது அந்த தலையில் இருக்கிற அந்த பெருமாளுடைய திருவபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பெரிய கிரீட சாத்தின் இருக்கான் பார்சாரதி, பெரிய கிரீட சாத்தின் இருக்கார் திருவேங்கடமுடையான், மகா கிரீட்டம். அது எதை காட்டுறதான், தான் தலைவன் காட்டுறதான். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தலைவன் எதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கையில் ஏன் சங்கம் வச்சுட்டுருக்கான், ஏன் சக்கரம் வச்சுட்டுருக்கான், ஏன் கதை வச்சுட்டுருக்கான், கையில் ஏன் பத்மம் இருக்குது, எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. இதை ஒன்று சொல்ல வரான் பகவான் நமக்கு, இதெல்லாம் வச்சுட்டு எதை சொல்கிறா போல் இருக்கான். என்ன சொல்ல வரான்னா, எம் ஆதிங்கிறார். எம் ஆதினா இத்தனை ஜீவனுக்கும் ஆதி அப்படின்னா, நான் தலைவன் சொல்கிறானோ. அந்த தலைவன் எப்படி தெரியுறதுன்னா, நெடுமுடி நீண்டு உயர்ந்த அந்த மகா கிரீடமான திருமுடி இருக்கு, நெடுமுடி அது தகதகன் இருக்கு, பிரகாசிக்கிறது பொன் நெடுமுடி, சுடர் விட்டு பிரகாசிக்கிறது சுடர் பொன் நெடுமுடி. முகிழ்விரித்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி அப்படிங்கிறது. அது எப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய அந்த அழகான அந்த திருமுக மண்டலத்துக்கு பின்னாடி ஒரு புஷ்பம் பூத்தது போல் இருக்கான் அந்த ஜோதி. எம்பெருமானுடைய முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாக அலர்ந்ததுவோன்னு சொல்கிற வழி நம்மாழ்வார். ஏன்னா அந்த அழகனுடைய திருமாலுரஞ்சோடைய அழகர் இருக்கார், அந்த அழகரை சேவிக்கும் போது என்னென்ன ஆழ்வார் சேவிக்கும்பொழுது இந்த முகத்துலேருந்து ஜோதி புறப்படுறான், அப்படியே முகத்துலேருந்து அவ்வளோ ஒளி வெள்ளமாக இருக்காரா பகவான். ஒளியாக இருக்கன்னா மாசுனா சுடருடம்பாய் மலராது குவியாதுன்னு தான் நான் பாடுறேன் திருவாய்மொழியில். ஒளி வெள்ளமாக இருப்பதனால இந்த முகத்துலேருந்து புறப்படுற ஒளியானது இப்படியும் மேலே மேலே போய் சேர்றது. என்ன ஒளி எப்படி போகும், தண்ணி குத்தினா தண்ணி எப்படி போகிறது, அதுக்கு ஒரு பாதை எடுத்துக்கிறது இல்லையா. தண்ணியை குத்தினா ஒரு பாதை எடுத்து, மண்ணை மேலேருந்து கொட்டினா அதுக்கு ஒரு பாதை எடுத்துக்கிறது இல்லையோ, அது மாதிரி இந்த ஒளிங்கிறது ஒரு பாதை எடுத்துக்கிறது. முகத்துலேருந்து புறப்படுற அந்த முடியிலேருந்து புறப்படுற முடிச்சோதி, இந்த முகத்துலேருந்து புறப்படுற அந்த ஜோதி என்ன அர்த்தம், அப்படி மேலே கிளம்புறது. அந்த ஜோதியெல்லாம் சேர்ந்து மொத்தமாக இங்கே குமையும் போது பார்த்தா, அந்த முகத்துலேருந்து வர ஜோதியெல்லாம் ஒரு முடிச்சோதியாக ஆயிட்டது போல் இருக்கான் பகவானுக்கு அப்படின்னு சொல்கிறேன். முடிச்சோதியாகி உனது முகச்சோதி மலர்ந்தது, அந்த முகத்துலேருந்து வர அந்த ஜோதி இருக்கே, அந்த தேஜஸ் அந்த ஒளியானது ஒரு கிரீடம் போல் ஆயிடுதான் பகவானுக்கு இந்த இதெல்லாம் சேர்ந்து. அதான் முகிழ்விருத்த சோதி போல் நீங்கள் சொல்கிற அந்த நம்மாழ்வாருடைய அனுபவம். அதில் திருவாய்மொழி 3:10 ஆரம்பம், முடிச்சோதின்னு ஆரம்பிக்கிறார், அழகர் அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வார் சொல்கிறார், முகிழ்விரித்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி. அதோடு இந்த மகா கிரீட பகவானன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அப்ராக்கிருதம் தான், பிராகிருதம் எதுவுமே கிடையாது. ஒரு முடி வச்சுட்டுருக்கானே, நகம் எதுவாக இருந்தாலும் சரி, பகவான் சம்மந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் அப்ராக்கிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம் தான். நமக்கு இருக்கிற இந்த குழலோ இந்த முடியோ இது போன்ற கிடையாது. அங்கே சொல்கிற முடி கிரீட்டம், அதில் சொல்கிறது கிரீட்டம், அதுவும் சரி, அதுவும் அப்ராக்கிருத்தம் தான். இவனுடைய திவ்ய தேஜஸ் அதுலேருந்து புறப்படுற தேஜஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னா, முகிழ்விருத்த சோதி போல் தோன்றும் இந்த சுடர் பொண்ணு நெடுமுடி. அது என்னென்னா, அது எதை சொல்ல வருது, உனக்கெல்லாம் நான் தலைவன்டா அப்படின்னு சொல்கிறதான் அந்த கிரீடம். யார் கிரீடம் வச்சுட்டுருப்பா, ராஜா. ராஜாவுக்கு தான் கிரீடம். ஏன் கிரீடம் வச்சுட்டுருக்கான் அப்படின்னா, தலைவன் கோ தலைவன்கிறதுனால அவன் கிரீடம் வச்சுட்டுருக்கான். அப்படின்னா என்ன சொல்ல வரான் பகவான்னா, உனக்கெல்லாம் நான் தலைவன், உன் எல்லாம் உடையவன்னா, நீ இல்லை என் சொத்து அப்படின்னு சொல்ல வரான் திரும்பி திரும்பி. அதான் சொல்கிறான் பகவான், நீ இல்லை என் சொத்து. அதுதான் இந்த சுடர் பொண்ணு நெடுமுடி. அதை காண வேண்டும் என்றால், மகிழலை கொன்றே போல் மாறும் பல்யாக்கை நெகிழ முயல்கிருப்பார் கல்லால், அது காண்பதற்கு அரிது அப்படிங்கிறது. அந்த திவ்ய தேஜஸ்ஸையோ அந்த திவ்யமான திருமுக மண்டலத்தையோ அந்த முகிழ்விருத்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடியையோ காண வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா, பல்யாக்கி நெகிழ முயல்கிருப்பார் கல்லால்ன்றார். வைராக்கியம் பிறக்கணும், அந்த சரீர அபிமானம் போகணும் அப்படின்னு சொல்கிறார். சரீரத்தில் உள்ள அபிமானம் போச்சுன்னா ஏன் இப்படி சொல்கிறார் ஆழ்வார்? ஞானபக்தி வைராக்கியங்கள் போன தடவை சொன்னேன், கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன போன தடவை சொன்னேன். யதார்த்தமான நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் தெரிய தெரிய, யதார்த்தமான ஸ்வரூபம் தெரிய தெரிய என்ன ஆகும்னா பற்றுங்கிறது போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி பற்று போனாலுடைய என் பகவானை கூடுவது நடக்குமோ அப்படின்னு கேட்குறார் இந்த 49வது பாசுரம். அரிய புலனைந்தடக்கி மலர் கொண்டு அரிய புலனைந்தடக்கியாய் மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் அரிய புலனைந்தடக்கிய மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் வண்கை நீரற்றானே பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் வண்கை நீரேற்றானே மாவலிபால் வண்கை நீரேற்றானே காண்பது எளிது அரிய புலனைந்தடக்கியாய் மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் வண்கை நீரேற்றானை ஏற்றானை நீரேற்றானை மாவலிபால் வண்கை நீரற்றானை காண்பது எளிது அரிய புலனைந்தடக்கி பகவான் சுலபனா இருக்கான், பகவான் சுலபனா இருக்கான், பகவான் சுலபனா இருக்கான்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டே வந்தார் இல்லையா, அந்த பாசுரத்துல அதான் சொன்னோம். பகவான் வந்தா நீ விளக்காம இருந்தா போறோம், பகவான் வந்தா நீ விளக்காம இருந்தா போறோம், பகவான் உன்னை அண்டி வருவான் நீ விளக்காம இருந்தா போறோம்னு சொல்லிட்டு வர்றார். இவ்வளவு பாசுரத்துல சொல்லிட்டு வந்தோம் அந்த அர்த்தத்தை. சரி, அப்படி பகவான் இருக்கும்பொழுது நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல. அவன் எப்பேற்பட்ட மகாபிரபு, அவன் அவ்வளவு சுலபமா இருக்கும்பொழுது உன்னோட நிலைமை எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். வைராக்கியம் பிறந்துருத்து, அதாவது வைராக்கியம்னா பத்தலத்துல தன்மைங்கிறது இருக்கு. ரெண்டு விஷயத்த ஒரே சமயத்தில் முடியாதுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு எம்பெருமான்ட்ட ஆசை உண்டியா, எனக்கு சரீராபிமானமும் உண்டு அப்படி சொல்றா ஜீவர்கள். சரீராபிமானமும் உண்டு, எனக்கு எல்லாம் பிடிக்கும், உலகமும் பிடிக்கும், உலகத்தில் இருக்கிற விஷய சுகங்களும் எனக்கு பிடிக்கும், விஷய சுகங்களும் எனக்கு பிடிக்கும், அதுக்கு கொஞ்சம் பிரவர்த்தனை நான் பண்ணிக்கிறேன், எம்பெருமான்ட்டு எனக்கு ஆசை உண்டு அதையும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ ஜீவகோட்டிகள்லாம் அப்படின்னு சொல்கிறாள். ஆழ்வார் சொல்கிறார், நான் சொல்லலை, ஆழ்வார் சொல்கிறார். அப்போ அதுக்கு சொல்கிறார் பிரிவாச்சம்பள வியாக்கியானம், ஒரு செய்யில ஒரு செய்யினா ஒரு ஒரு வயல்காட்டுக்கு, ஒரு வயலுக்கு ஏற்பட்ட நீரானது அந்த அந்த வயலுக்கு கரெக்டாக போகிறோம், அது அவ்வளவு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை நீ ரெண்டு இடத்துக்கு பாய்ச்ச முடியுமோ அப்படிங்கிறார். முடியாதே, இதுவும் வளராது இதுவும் வளராது, ரெண்டுத்துக்கும் போகாது, கடைசியில் அது வியர்த்தமாக போயிடும், வீணாக போயிடும். அதுபோல் இந்திரியங்கள் கரணக்கலையபரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, எம்பெருமான் விஷயமா எம்பெருமான் சம்பந்தமான அனுபவங்களுக்காக ஏற்பட்டது அது. அப்போ எம்பெருமான அனுபவிக்கிறது, எம்பெருமானை புரிஞ்சுக்கிறது, உயர்ந்த ஆனந்தத்தை அடையிறதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். நடுவில் இன்னொன்று வந்துடுத்து, எதுக்காக ஆரம்பித்தோம் இந்த வாழ்க்கைங்கிறத மறந்து போயாச்சு ஜீவகோட்டிகள்லாம். அதாவது நான் ஒரு ஜென்மாவை சொல்லலை, அந்த ஜென்ம சங்கிலியை சொல்கிறேன், அந்த தொடரை சொல்கிறேன். ஏற்பட்டது எதுக்காக ஜென்மாங்கிறது, இந்த சங்கிலியில் முதல்ல எதுக்காக நம்ம ஆரம்பித்தோங்கிறது மறந்து போச்சு. கதை சொல்கிறா உபன்யாசம் பண்ணுறவாள் என்ன பண்ணுவோம், கதை ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பா, என்னோட ஒரு உபகதை, அந்த உபகதை ஒரு உபகதை, கடைசியில் எங்கே ஆரம்பிச்சோன்னு மறந்து போயிடும். அது மாதிரி மறந்து போயிட்டோம் நம்ம, திருப்பி அப்படி சுற்றி 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 அது எப்படி வந்தாலும் உண்டு வராட்டாலும் இல்லை, திருப்பி மூலத்துக்கு. அது மாதிரி பல உபகதைகள் பல கிளைகள் தாண்டி ஆச்சான், எதுக்கு ஆரம்பித்தோங்கிறது நமக்கு மறந்து போச்சு, எதுக்காக கொடுத்தோம் அப்படிங்கிறது அப்போ தெரியும் முதல்ல, ஆனால் மறந்து போயிட்டோம், தெரிஞ்சு போயிடுச்சு, மறந்து போட்டு இப்போ என்ன பண்ணுறான், அடுத்தடுத்து இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இப்போ சரி, ஏதோ திருப்பி ஒரு மெம்பருமான ஜிதந்தேங்கிற சோதரத்தில் பெரிய சொல்கிறா, எல்லாரும் ஒரு பெரிய வலையை வீசி பிடிக்கிறான், ஒரு மீனவன் பிடிக்கிறது போல் ஜீவகோட்டிகளை பிடிக்கிறான் பகவான், இழுக்கிறான். அதுபோல் சத்சங்கங்கிற வலையை வீசி நம்மளெல்லாம் இழுத்துருக்கான் பகவான், என்கிட்ட வான்னு இழுக்கிறான். அப்போ இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ இது பழகி போச்சு, விஷய சுகம் பழகி போச்சு நமக்கு, அப்போ விஷய சுகத்தையும் என்னால் விட முடியாது, எம்பெருமான் ஒருத்தன் உண்டு, நான் எம்பெருமான் சொத்துங்கிறதையும் நான் உணர்றேன், அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டுமேனா அப்படி அமையலையா இந்திரியங்களோட அமைப்பு. ஏன்னா விஷய சுகம்ங்கிறது என்னென்னா, அதில் இந்த யாவை எடுத்துடுறேங்கிறார் ஒரு பெரியவர், அது விஷ சுகம் அப்படிங்கிறார். விஷய சுகத்துல இந்த யாவை எடுத்துடேன், அது விஷ சுகம், அது விஷய சுகம்ங்கிறது விஷ சுகம். அப்போ விஷயத்திலையும் நான் பிரவர்த்திப்பேன், எம்பெருமான் விஷயமாகவும் நான் பிரவர்த்திப்பேன்னா அது ஒண்டியும் நடக்காதான், அது பண்ண முடியாதான், நான் தியானம் பண்ணும்போது ஒண்டியும் பகவானை நல்லா நினச்சிக்கிறேயா, அப்புறம் நான் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன், அதனால் என்ன பகவான் அதில் சந்தோஷப்படும். நீ ஒன்றும் பகவானுக்கு ஏதோ அவன் ஏதோ ஒரு ஏழை ஆட்டம், நீ என்னமோ உனக்கு ஒரு தியானத்தை கொடுக்குற மாதிரி அவசியம் இல்லையே, ஒன் அளத்துக்காக தானே நீ பாடுபடுற, நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தினைக்கு திருவாராதனை பிரமாதமாக பண்ணுறேன்யா, அப்புறம் என்னமோ நான் பண்ணிட்டு போகிறேன், அது முடியாதான். ஏன்னா வைராக்கியம் ஏற்படுறது எதுனால, எதுக்காக வைராக்கியம் ஏற்படணுங்கிறோம், தெளியும் அப்போ தான், பற்று இல்லாமல் போச்சுனாலே பெரிய நல்ல கரெக்டான டெசிஷன் எப்போ எடுக்க முடியும்னா, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பற்று இல்லைன்னா அப்போ அதை பற்றின கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். ஜட்ஜி எப்படி இருக்கான், இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, இவன் வேற, அவன் ஒரு தேர்ட் பார்ட்டி இவன் ஒரு தேர்ட் பார்ட்டி, நடுவில் ஒருத்தன் ஜட்ஜாக ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஏன்னா அவனுக்கு தான் அதில் அட்டாச்மெண்ட் இருக்காது, அவனையும் தெரியக்கூடாது இவனையும் தெரியக்கூடாது அவனுக்கு, அப்போ தான் அன்பயஸ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். அதுபோல் நமக்கு பற்று எதுலையும் இல்லைன்னா அப்போ நமக்கு தெரியும், நம்ம அம்மா பண்ணாலும் தப்பு, நம்ம ஆத்துக்காரர் பண்ணாலும் தப்பு, நம்ம தங்க பண்ணாலும் தப்பு, அக்கா பண்ணாலும் தப்பு, கூட பிறந்தவா பண்ணாலும் தப்பு, ஃப்ரெண்டு பண்ணாலும் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு, நியாயவாதின்னு பேர் அவளுக்கு, நியாயம்தான் பேசுவான், திரும்பி திரும்பி நியாயம் பேசுவான், நியாயவாதின்னு பேர், யார் அவனுக்கு நியாயம்தான் தெரியும். என்னென்னா இப்படி நியாயம் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பித்தா தான் எம்பெருமான பற்றின விஷயம் புரியும் முதல்ல, எம்பெருமானை பற்றின விஷயம் எப்படி புரிஞ்சு நம்ம எம்பெருமானவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குறையும் ஒரு குற்றமும் இல்லாதவன், உயர்ந்த குணங்களை கொண்டவன் இப்படிங்கிறது நம்ம மனசில் ஆழமாக பதியும் போது தான் எம்பெருமானை நினைக்கும் போது நம்ம கண்டு செலவரும். இல்லைன்னா வரது கிடையாது. இவன் ஒரு குற்றமும் அற்றவன் அப்படிங்கிறது, இவன் ஒரு குற்றமும் அற்றவன் எப்போ தெரியும்னா, எது குற்றம் எது குற்றம் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சாதானே உனக்கு எது குற்றம் அற்றவன் தெரியும், எது தர்மம்னு உனக்கு தெரிஞ்சாதானே. இந்த எது தர்மம்னு நமக்கு தெரியறதுக்கு சித்த சுத்தி வரணும். சித்த சுத்திங்கிறது வைராக்கியத்தினால வரும், பற்றற்ற தன்மையினால சித்த சுத்தி வரும். அப்போ அரிய புலன் ஐந்து அடக்கி ஆய்மலர் கொண்டுக்கிறார். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல பல தடவை இது வந்திருக்கு. அவர் சொல்கிறார், செவிவாய் கண்மூ குடல் என்ற ஐம்புலனும் செந்தி புவிகால் நீர்வின் பூதமைந்தும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இந்திரியம் இருக்கே செவி வாய் கண் மூக்கு, இந்த இந்திரியங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போயிட்டே இருக்குமா. எது பார்த்தாலும் அது எது பார்த்தாலும் அது அப்போ பிடிக்கும். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, சரியாக இருக்க மாதிரி அப்பா அம்மா சொல்லும்போது தோணும். வெளியில் போய் பத்து பேரோட பழகும்போது வேற ஒருத்தன் சொல்லும்போது தப்புன்னு தோணும், ஆனால் அதை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன திருட அத்தியவசாயம் மனசுக்கு என்ன வேணும், அப்போ அந்த திருடமான எண்ணம் வேணும். தப்பு தப்பு இதான் இது ரைட்டு இது தப்பு தப்பை பண்ண மாட்டேன் போ, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ என்னை பற்றி அப்படின்னு சொல்லுவான். நீ என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கோப்பா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பே வராது. என்னென்னா இது வந்துருத்தவனுக்கு மனசில் என்னென்னா, இந்த இந்திரிய நிற்கிற இந்திரியங்கிறத கட்டுப்படுத்துகிறான். தர்மங்கிற வழியில் பிரவர்த்தனை இது முதல்ல வந்ததுன்னா, முதல்ல வைராக்கியம் வந்ததுன்னா, பின்பு இந்த இந்திரியனுக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்ததுன்னா, அது என்ன பண்ணா எம்பெருமான் விஷயமாக திருப்பலாமா. அது என்ன பண்ண முடியும்னா, தர்மம் தர்மஸ்ய பிரபு ரச்சிதான்னா, தர்மம் எதுக்கானா எம்பெருமான் சந்தோஷத்துக்காக தர்மம். போய் சொல்லாமல் இருக்கிறது எதுக்குன்னா, பகவானோட சந்தோஷத்துக்காக. சத்தியம் பார்த்தா தர்மம் சர அப்படின்லாம் சொல்கிறது வேத வேதாந்தங்கள்லாம். இதனால் என்ன இதனால் என்ன பிரயோஜனம், உலகம் நல்லா இருக்கும், ஹார்மோனியஸாக இருக்கும், அது இருக்கு அது இருந்துட்டு போகிறது. நமக்கு பிரயோஜனம் அது இல்லையா? எம்பெருமான் சந்தோஷப்படுவான், நாம் சொன்ன சாஸ்திரத்தை நாம் சொன்னதை இவன் கேட்டான்யா. பகவான் சொன்னால் என்ன, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்கியான்னு இருக்கார் பகவான். ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் நான் என்னோடய ஆக்யைன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, நாம் சொன்னதை இவன் கேட்டான்யா அப்படின்னு ஒரு சந்தோஷம் பகவானுக்கு. இப்போ தியாகராஜ சுவாமி சரித்திரம் அவ்வளோ தடவை சொல்கிறோமே, சரி கொஞ்சம் ராஜா கிட்ட இருந்து கொஞ்சம் தானியம் தான் கொஞ்சம் தானமும் தான் வாங்கி வச்சுக்கிட்டோம், அவர் நிறைய தங்கம் கொடுக்குறார், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் கொடுக்குறார், ஒரு கிராமமே எழுதி கொடுக்குறாங்கிற அதையும் வாங்கி வச்சுட்டு ராமபஜனையும் பண்ண வேண்டியதானயா அப்படின்னு தானே சாதாரண மனுஷாளுக்கு தோணும். வைராக்கியம் இருக்கிறவனா வாண்டாங்கிறான், வைராக்கியம் இருக்கிறவா அது வேண்டாங்கிறான். என்னென்னா இது வந்து என்னென்னா, இது ஒன்று சடுதியில் தள்ளுற திரு படுகுழியில் தள்ளுற ஒரு 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 வழி இது, அதுக்காக ஏற்பாடு இது. அடுத்து நீ இப்போ தான் எவ்வளவோ ஜென்மாவை கழித்து கடந்து ராம ராம தியானம் தான் முக்கியம், ராமபஜனம் தான் முக்கியம்னு வந்து அந்த மனசை மாற்றிடும், அது மாற்றிடும். அதனால் நம்ம போவாண்டான்னு இல்லை, ஒரு ஒருத்தன் வந்து உயர்ந்ததான ஒன்று சுவைத்த பின்பு அதை காட்டிலும் ரசம் கம்மியாக இருக்கிற ஒரு விஷயத்தை சுவைக்க மாட்டான். அதனால் ராமனுடைய பஜனமோ ராமநாமத்தினுடைய பெருமையோ ராமபக்தியினுடைய ஆழமோ புரிஞ்சதுக்கப்புறம் வேறு எதுவும் ரசிக்காதான். அப்படி ரசிப்பற்ற என்ன, முதல்ல நாமளே நம்ம அடக்கிக்கணும். நம்மளை நாமே அடக்கின பிற்பாடு என்ன ஏற்படும்னா, நம்மளை நாமே அடக்கின பிற்பாடு என்ன ஏற்படும்னா, தர்மத்தில் மனசு போகும். தர்மத்தில் மனசு போனோன்னா தர்மத்துக்கு இதுக்கு யார் போக்தா, நம்மளுடைய நம்ம பண்ணுற தர்மத்துக்கு நம்ம பண்ணுற தர்மத்தினால சந்தோஷம் அடைகிறவன் யார் அப்படிங்கிற எண்ணம் வந்த பிற்பாடு நமக்கு என்ன தோணும்னா, அவனுக்கு அவனுக்கு கிங்கரனாக இருக்கணும், நம்முடைய சொரூபம் அவனுடைய சொரூபம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, நமக்கு அவன் ஒத்தாசை பண்ணிருக்கான், இந்திரியங்களை கொடுத்துருக்கான், இது அவனுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ அரிய போல நான் ஐந்தடக்கி ஆய் மலர் கொண்டுன்னு, மலரில் மலரால் எம்பெருமான அர்ச்சிக்கணும், புஷ்பத்தினால உயர்ந்த புஷ்பத்தினால அதில் ஆய்ந்தெடுத்த மலர்கள்னு சொல்கிறான். போய் கடையில் போய் புஷ்பத்தை வாங்கிட்டு வரோம், அதில் இருக்குது வியாக்கியானத்தில் புஷ்பத்தை வாங்கிட்டு வரோம், பிரமாதமாக இருக்குது, ஜம்முன் இருக்குது, அழகாக இருக்குன்னு பார்த்தா அதில் எங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு யாரோட தலைமுடியோ தெரியாது, பூவை தொடுத்தாளே அவளோ இல்லைனா நம்மாத்து மாமியதோ யாரதோ தெரியல இருக்கு, அப்படி இருக்கக்கூடாதான். பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்து அழகாக பறித்து சுத்தமாக வச்சுக்கணும். சபரி எப்படி கொடுத்தா, பிரேமையோட பார்த்து பார்த்து கொடுத்தாளா இல்லையா, காலமெல்லாம் தவம் இருந்து கனிந்து கனி கடித்து சுவை தோறுவள் தந்தாளவோ. பார்த்தீங்கன்னா கவனிக்கணும், காலமெல்லாம் தவம் இருந்து கனிந்து கனி. அது இந்த கனிந்துங்கிறது கனிக்கு மாத்திரம் இல்லை, கனிஞ்சது அவ சபரி அப்படி கனிந்து போயிருக்காவ, அப்படி பழுத்திருக்கா சபரிங்கிறவ. என்னன்னா தபசனுடைய பழுத்த தன்மைங்கிறது என்னென்ன, எம்பெருமான இடத்துல பிரேம. இந்த பிரேமை வந்தால ஒழிய என்ன படித்தாலும் அது வியர்த்தம், பிரயோஜனம். வரட்டு வேதாந்தியாக முரட்டு சாமியாராக இருப்பான் கடைசியில், பிரேமை இல்லாதவன் பிரயோஜனம் இல்லையா அவனால். எம்பெருமான இடத்துல பிரேமை இல்லாதவன், எம்பெருமானுடைய திவ்ய ஜேஷ்டத்தங்களையோ எம்பெருமானுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தத்தையோ அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தால் எம்பெருமான இடத்துல பிரேமை வரப்போகிறது. எம்பெருமானுடைய கதைகளை கேட்டால் எம்பெருமான இடத்துல பிரேமை வரப்போகிறது. அப்போ என்னென்னா ஆசையோடு கொடுக்கும்போது என்ன, இப்படி இருந்தால் ஒரு பூ எடுத்து நாம் வச்சுப்போமோ, பூக்குள்ளே ஒரு அந்த புஷ்பத்தில் புழு இல்லாமல், அந்த புஷ்பத்தில் இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் இல்லாமல் பார்த்து ஆய்ந்த மலர், அதான் ஆய் மலர் கொண்டு அரிய போல நான் ஐந்தடக்கி ஆய் மலர் கொண்டு. என்னென்னா இது வெளியினால புஷ்பத்தினால நீ அடிச்சிக்கிற, அந்த புஷ்பம் எப்படி சுத்தமாக இருக்கணும்னு நீ எதிர்பார்ப்பாரோ எதிர்பார்ப்பியோ அதே போல் நீ சுத்தமாக இருக்க வேண்டாமா, அதனால அரிய போல நான் ஐந்தடக்கின்னு. ஏன்னா அதில் இருக்கிற புஷ்பம் போல அதில் இருக்கிற முடி போல தான் உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற காம குரோத மத மச்சரம்னா, இந்த காம குரோத மத மச்சரத்தோட அந்த புழுவோ இருக்கிற புஷ்பத்தை நீ கொண்டு பகவான்கிட்ட போடுறதுக்கு நீ உனக்கே பிடிக்காது இல்லையோ. அப்போ அந்த புஷ்பமானது தான் நாமும், புஷ்பம் எப்படி பகவானுக்கு சுத்தோ அதே மாதிரி நாமளும் பகவானுக்கு சுத்துது. நாம் எம்பெருமான இடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த காம குரோத மத மச்சரங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் பகவானுக்கு உகப்பாக இருக்குமா, அதனால அரிய போல நான் இந்த அடக்கிங்கிற ஆழ்வார் அரிய புலன் ஐந்தடக்கி ஆய்மலர் குண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில். அப்படி நீ எம்பெருமானை சேவித்தே ஆனால் ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில். இப்ப நான் சொன்னேன் இந்த குணங்கள்லாம் நடிச்சு எம்பெருமானை நாம் எப்ப சேவிப்போம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நமக்கு எப்ப காண கிடைக்கும், எம்பெருமான் திருப்பானாழ்வரோட பேசினானவே, எம்பெருமான் வந்து ஆழ்வார்களோடலாம் பேசினானாமே, எம்பெருமான் தியாக பிரம்மத்தோட பேசினானாமே, எம்பெருமான் ஊத்துக்காடு வெங்கடகவி பாடினா வந்து டான்ஸ் ஆடினானாமே, இதெல்லாம் நடந்ததே. இப்போ அந்த மாதிரி எம்பெருமானை நம்ம காண கிடைக்குமோ, எம்பெருமானோட சல்லாபம் பண்ண நமக்கு கிடைக்குமோ 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 கிடைக்குமோங்கிற அன்பு மிகுதியினால ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில். இந்த அன்பு மிகுதியினாலே நீ எம்பெருமானை அனுபவிக்க புகுந்தே ஆனால் புல்கில்ங்கிற புல்கிறதுனா என்ன, அணைக்கிறது. பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா அப்படிங்கிறார் ஆள் திருமங்கை ஆழ்வார். அண்ணம் பெருமாளை திருவள்ளக்குளத்தில் எழுந்து இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படும் அண்ணன் பெருமாள் அவர் என்ன சொல்கிறார், பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா, புல்கிறதுனா அணைக்கிறது. இந்த திருமாமகள் இவனுடைய உயர்ந்த குணத்தை நினைச்சு ஆசையா எம்பெருமானுடைய ஹிருதயத்தில் இருக்கா. பூவார் திருமாமகள் புல்கிய மார்பனவன் புல்கில் அப்ப என்னன்னா, பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் வண்கை நீர் ஏற்றானை காண்பது எளிதுன்னா, பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலினர் மாவலிக்கு இத்தனையும் சொல்றார், பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இருந்தானே பெரிய நாய் இருந்தான் அப்படிங்கிறது என்ன பெரியண்ணா. இப்ப ஒரு பெரிய ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருசாக சாதிச்சவன், பெரிய சங்கீதக்காரன் எடுத்துப்போம், இல்லை பெரிய உபன்யாசகர்னு எடுத்துப்போம், இல்லை பெருசாக பெரிய கோடீஸ்வரன் பெரிய வியாபாரம் பண்ணி பெருசாக வசந்துட்டான்னு வச்சுப்போம், அவனை சுற்றி இருக்கிறவாள் எப்படி இருப்பான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நீ என்ன செஞ்சாலும் பிரமாதமாக இருக்கும்பா, அவன் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்பா. அப்போ என்ன கொஞ்ச நாள் என்ன அப்படியே கேட்டு கேட்டு பழகிடும், யாராவது ஒருத்தர் எதிர்த்து சொன்னான்னு தாங்காது மனசு, மனசு தாங்காது, எதிர்த்து சொன்னா தாங்காது, ஏன்னா நம்மளை இப்படி சொல்கிறானேன்னு தோணும், ஏன்னா நீ சாதாரண மனுஷன் தானையா, தப்பு பண்ணக்கூடியவன் தானையா அப்படிங்கிறது போயிடும் அவனுக்கு. அதுபோல் இவன் என்னென்னா இது சாதாரண விஷயத்தில் இருக்கே அப்படின்னா, மாவலிங்கிறவனா மூணு லோகத்தையும் கட்டி ஆள்றவன் அவன் மகாபலிங்கிறவன், அப்போ அவன் எதிர்க்க எல்லாரும் எப்படி இருப்பா, அதனால எல்லாரும் அவனை ஸ்துதிச்சுட்டே இருக்கா, ஸ்துதிக்க 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 ஈஸ்வரோகம், நாமளும் ஈஸ்வரன் தான் தோணிப்படுமா அவளுக்கு, வேற எப்படி தோன்றுறது. அந்த மதம் எப்படி வருதுன்னா, சுத்தியும் இருக்கிறவ பண்ற வேலை தான், சுத்தியும் இருக்கிறவ பண்ற வேலை தான். என்னென்ன வேணும்ட்டு பண்ணுவான், நிஜமாகவும் பண்ணுவான், வேணும்ட்டு அவனை ஏதாவது ஸ்துதிச்சு இவனுக்கு ஒரு நல்லது ஏற்படும், அதனால ஸ்துதிப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு சேவையை பண்ணி தனக்கு உண்டான லாபத்தை சம்பாதிச்சுன்னு போவான், அதனாலே ஸ்துதிப்பான். நிஜமாகவே ஒரு அபிமானத்துலேயும் ஸ்துதிப்பான். இது ரெண்டையும் கேட்டு பழகி கேட்டு பழகி கேட்டு பழகினோம்னா நாம் என்ன பண்ணாலும் ரைட்டு தான் அப்படிங்கிறது அது சப்கான்ஷியஸில் உட்காந்துருவாங்க. அப்போ என்னென்ன, நாம் ஈஸ்வரன் துல்லியம் தான் நினச்சி விட்றுவானா, இந்த மகாபலி என்ன நினச்சிக்கிறானா, ஆனால் நல்லவன் இப்படின்னு நினச்சிக்கிறானு அவங்ககிட்ட பல நல்லது உண்டு. அதனால் பகவான் அதை பெருசாக எடுத்துக்கிறான். பகவான் அவங்ககிட்ட இருக்கிற கெடுதியெல்லாம் தப்பான கணத்தெல்லாம் விட்டு விட்டு நல்லது மாத்திரம் எடுத்து அதை விகசிக்க பண்ணுறான். அப்படி பெரிய நாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார். பெரிய நாய்ங்கிறதுக்கு தானே ஈஸ்வரனுங்கிற அபிமானம் உள்ள அளவுக்கு பெரிய நாம். இன்னொன்று என்ன சொல்கிறாருனா, பெரிய நாய் மாற்றாது வீட்டு இருந்தேன் இல்லையோ, அவன் ஒன்று சொல்லிட்டான் முதல்ல, நான் கொடுத்துட்றேன் மூணு அடின்னு சொல்லிட்டான். அப்புறம் சுக்கராச்சாரியரே வந்து கொடுக்கப்படாதுங்கிறார், அவனுடைய குரு வந்து கொடுக்கப்படாதுங்கிறார். நமுச்சின்னு அவர் பையன் போன தடவை சொன்னோம், ஆகாசத்தில் விட்டு எறிகிறான் பகவான் அந்த நமுச்சிய. அவன் வந்து நீ சின்னவனாக இருந்து தானே அளந்த, சின்னவனாக இருந்தே கேட்ட, சின்னவனாக இருந்தே அளந்துக்கோ. நீ கேட்கும்போது யாச்சகம் பண்ணும்போது சின்னவனாக இருந்து பண்ண உடனே வளர்ந்து விட்டேன், நான் வளர்ந்து விட்டேன் என்னையா பண்ணுறதுங்கிறார் பெருமாள். ஜலம் பட்டோம்னா அத்துணை கண் மின்னார் மணி முடி போய் விண் தடவன்னு தானே சொல்கிற திருமங்கியாழ்வர். அந்த ஜலம் பட்டது தான் தெரியும், ஜலம் படும்போது பார்த்தா ஆகாசத்தில் இருக்கான், நான் வளர்ந்து விட்டேன்னு. இப்படிலாம் இந்த குதர்க்கங்கள்லாம் பேசாமல் எம்பெருமானே நம்மக்கிட்ட வந்து கேட்டான் பார்த்தியா, நம்மளை கொண்டு இருக்கலாமே, அவன் கொண்டு விசிறி அடிச்சிருக்கலாமே, நம்ம ராஜ்யம் இல்லாமல் பண்ணிருக்கலாமே, ஹிரண்யகசிப்பு கிழிக்கலை, இவனை கிழிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும், அதெல்லாம் பண்ணாமல் நம்மக்கிட்ட வந்து தானம் கேட்டானே எம்பெருமான். இது என்னது, எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை கீழையும் நம்ம கையும் மேலேயும் இருக்க மாதிரி பண்ணிட்டானே அவன் அப்படிங்கிற அந்த கிருபையை நினைச்சு அவன் என்ன பண்ணுறான், பகவானுடைய அந்த கிருபையை நினைக்கிறான். அதனால் வார்த்தை மீறும், இந்த சொத்து போனால் போட்டோம், என் ராஜ்யம் போனால் போட்டோம், எது வேணாலும் போனால் போகட்டும், சொன்ன வார்த்தையை விட மாட்டேன், பகவானை கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவேன் அப்படின்ற. அதனால பெரியன் அப்படின்னா அவனை பெரிய நாய் மாற்றாது வீற்றிருந்த, மாற்றாமல் இருக்கான் அந்த வார்த்தையை. வீட்டிலிருந்த மாவலிபால் வன்கை நீர் ஏற்றான், அவங்ககிட்ட என்ன பண்ணான், தானம் வாங்கினானே வன்கைன்றர். இந்த அவன் பெருமானுடைய அந்த திருக்கைகள் என்னென்ன, பிரம்மாவுக்கு தன்னுடைய உந்தியில் படைத்த பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசித்தான், உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னா ஜீவகோட்டிகளுக்கெல்லாம் இந்திரியங்களை கொடுத்தான், அத்தனை பேர்களுக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ கொடுத்துட்டே தானே இருக்கான். பகவான் கொடுக்கலன்னா யாருக்கு இந்த பணக்காரனை கொண்டு பணம் கிடைக்க போகிறதா, எவனுக்கு தான் என்ன தான் கிடைக்க போகிறது, உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கறது யார், எம்பெருமான் தானே. தன்னுடைய சொத்தே தான் யாச்சகம் பண்ணுறான்னா அப்போ அவனுடைய எளிமை எப்படி ஏற்பட்டது வியக்கிறார். அதான் வன்கை நீர் கொடுத்து சிவந்த கையாலே நீர் போய் இறப்பதுன்றது உண்டா, கேட்கறதுங்கிறது உண்டா, அதனால் வன்கையான். அந்த வன்கை நீர் ஏற்றானை எப்பொழுது காண்பது எளிது, அரிய புலன் ஐந்தடைக்கு ஆய்மலர் கொண்டு அன்பினாலே பிரேமையினாலே அரிய புலன் ஐந்து ஏன் நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் சொன்னார், ஒரு செய்யிலே பாயிரும் அந்த ஜலமானது, ஒரு வயலுக்கு பாய்கிற ஜலமானது இன்னொரு வயலுக்கும் இன்னொரு வயலுக்கும் சேர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் அதே வச்சுக்கிறேன்னா அது சரிபடாதான், அது போராது. இந்த புலன்கள் யார் விஷயமாக பிரவர்த்திக்கணுமோ அவன் விஷயமாக இந்த புலனை நீ திருப்பினே ஆனால், காதுகளால் எம்பெருமானுடைய பெருமையை நீ கேட்டே ஆனால், கண்களால் எம்பெருமானுடைய திவ்யமங்களை அர்ச்சாரூபங்களை நீ பார்த்து அதில் நீ நீ உன்னை மனசை பறிகொடுத்தியே ஆனால், வாயினால் அவன் புழை நீ பாடினேயே ஆனால், வாயினால் அவன் பிரசாதங்களை சுவைத்தே ஆனால், மூக்குனால் அவனுடைய அந்த திருத்துளபமான துளபகந்தத்தை நுகர்ந்தேயே ஆனால், எல்லாத்தையும் எம்பெருமான் விஷயமாகவே நீ மாற்றிட்டேன்னா இந்த புலன்களை, அப்போ என்ன ஆகிடும்னா இது அப்படியே எம்பெருமான் மயமாக போயிடும். அப்போ யாருக்கு இது கொடுக்கணும், யாருக்கு சொந்தம், இது யாரு இது சொந்த காரணம், அவனுக்கே அதை கொடுத்துறேன். அப்போ என்னென்னா இது சுத்தமாக இருக்குது, கொஞ்சம் நான் விஷய சுகங்கள்லேயே அனுபவிச்சுக்கிறேன், நான் வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அதே சமயத்தில் எம்பெருமான்ட்டே எனக்கு ஈடுபாடு உண்டு அதிகம் பண்ணுறேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறானான். அது போராதான், அப்படி முடியாது, அதை அடக்கு. அரிய புலன் ஐந்தடக்கி ஆய்வு உயர்ந்ததான தூய்மையான புஷ்பத்தினால் நீ எப்படி எம்பெருமான அர்ச்சிப்பையோ அதுபோல் நீயும் ஒரு புஷ்பம்னு நினச்சிக்கோ, உன்னையும் சுத்தப்படுத்திக்கோ, சுத்தமான உன்னை நீ எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படி 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 பண்ணியே ஆனால் எம்பெருமானை காண்பது எளிது எளிதுன்னா எம்பெருமான் கிருபையினால்தான் எம்பெருமான் கிடைப்பான், அதை அவர் மாற்றலை, அந்த சித்தாந்தத்தை அவர் மாற்றலை. எம்பெருமான் எப்படியும் உனக்கு கிடைக்க போகிறான், ஆனால் அவன் எம்பெருமானுடைய பெருமையன்மைக்கு தக்கவாறு நீ இருக்க வேண்டாமோ. எம்பெருமான் எப்படி நீ இப்போ உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அவன் எப்பேற்பட்ட பெரிய பிரபு அவன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ இருக்க வேண்டாமோ. அப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறார் முதல்ல, இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் வைராக்கியம் முக்கியம், அதாவது பற்று தன்மைங்கிறது முக்கியம் எம்பெருமானை காண்பதற்கு. இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருனா, ரெண்டுத்தில் நான் சாமர்த்தியமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காத, அது முடியாதுங்கிறது. ரெண்டு விஷயத்து விஷய சுகமும் இருக்கும், அந்த எம்பெருமானையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு, நான் ரெண்டையும் நான் என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறியே, அது நடக்காத சமாச்சாரம்னு சொல்கிறார் ஆழ்வார். அது முடியாதியா? இப்படி பண்ணானே எம்பெருமானனை காண்பது எளிது. அவனே வருவானா, நீ அப்படி இருந்தேனால் அவனே வருவான், உன்கிட்ட உன்னை தேடி வருவான். வரும்போது நீ விளக்காமல் இருக்கணும், அதையும் ஒன்று சொல்கிறார். என்ன பெரிய நாய் மாற்றாது விட்டு இருந்த மாவலினா என்னென்ன தேடின்னு வந்தானோ இல்லையோ, வந்தவனை திருப்பி அனுப்பாமல் இருந்தானோ இல்லையோ, அது ஒரு குணமாக எடுத்துக்கிறான் எம்பெருமான். அங்கேயும் தேடின்னு வந்தவனை வார்த்தையை சொல்லிவிட்டேன், கொடுத்துட்டேன், அதனால் நான் மீறமாட்டேங்கிறது விஷயம் வேற. எம்பெருமானையே உன்னை தேடி வரும்பொழுது நீ விளக்காமைங்கிறது வேணுமா? அப்படி ஒரு பாத்திரம் அப்படியே அழகாக வச்சு மேலேருந்து ஜலம் எப்போ வேணால் வருஷிக்கும், கிருபைங்கிறது எப்போ வேணால் வருஷிக்கும், அது சித்தமாக இருக்கணும், நம்ம அதை பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா? அப்படி எம்பெருமானே கிருபை பண்ணுன்னு கிருபை பண்ணணும்னு உன்னை தேடி வரும்பொழுது உன்னிடத்தில் விளக்காமைங்கிறது வேணும் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு, எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிய எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிய தெளிந்தொழியும் களியில் பொருந்தாதவனை புறலுற்று களியில் பொருந்தாதவனை புறலுற்று களியில் பொருந்தாதவனை புறலுற்று அறியாயிருந்தான் திருநாமம் எண் களியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமம் அறியாயிருந்தான் திருநாமம் என் எழுது இல் இரண்டடியும் காண்பதற்கு, ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணுறா, எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு, எளிதாக எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை காண்பதற்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறா. எளிதில், எளிதில்லாத பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய திருவடியாது சேவிக்கக்கூடிய திருவடியா, காவலில் புலனை வைத்துன்னா, அதுபோல் காவல் இல்லை, காவலில் புலனை வைக்கிறது இல்லை, காவல் இல்லாத புலன்கள்னார் அவர் திருமாலையில். அது மாதிரி எளிதில், எளிதில்லாத திருவடி அப்படி பார்த்துட முடியுமா என்ன? போனதறியா சொன்னோம், யாருக்குமே புரியறது
இல்லைன்னு. பிரம்மேந்திராதுல குணைன நீ மாயத்தெளிய வசமா ஸ்ரீராமா.
அப்படி பார்க்க முடியாதான் லேசில். எளிதில்லாத திருவடி, கிடைக்க அரிதான திருவடி, கிடைக்கக்கூடாதான விஷயம். அப்படியாப்பட்ட திருவடியை காண்பதற்கு என்ன பண்ணணும்? ஒரு சில சொல்லிட்டு வந்தார், வைராக்கியம் வேணும், புலநடக்கம் வேணும், அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொன்னேன், அதுதான் என் உள்ளம் தெளிய தெளிந்தொழியும் செவ்வே அப்படிங்கிறது என் உள்ளம்ங்கிறது விழி, இதில் சம்போதனம். என் உள்ளம் உள்ளத்தை கூப்பிடுறார், எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிய. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஹிருதயம் தெளியணுமா? இது தெளிஞ்சா என்ன ஆகும்? தெளிந்தொழியும் செவ்வேனா அப்படின்னா என்னென்ன? முதல்ல என்ன சொன்னோம்னா, ஏதோ எம்பெருமான் இடத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது, ஒரு அர்த்தியாக போகிறோம், ஏதோ ஒன்றை ஏதாவது ஒன்றை விரும்பி போகிறோம், எம்பெருமான் உடனே அதை நடத்தி கொடுக்குறான், உடனே திருப்பி போகிறோம், திருப்பி போகிறோம், திருப்பி போகிறோம். எங்கே போனாலும் நடத்தி கொடுக்குறது எம்பெருமான் தான். அவன் எங்கே ஒரு சாமியார்த்த போகிறான், அவன் ஏதோ சொல்கிறான், நடந்துடுறது அது எம்பெருமான் தான் பண்ணுறான். அது அதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும். யாராவத்தங்கிட்ட போகிறான் இருக்கிறான் புரிஞ்சு நடந்துடுறது சத்தி எம்பெருமான். நான் எம்பெருமானை காட்டி கொடுக்குற குருநாத்தாவளை தவிர நான் மற்றவாளை சொல்கிறேன். பகவானிடத்தில் பக்தி பண்ணுன்னு சொல்லாத மற்றவாளை பற்றி பேசுகிறேன். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான், அவன் என்னமோ ஒன்று சொல்கிறான், ஏதோ நடந்துடுறது. ஜோசியனே பகவானாக நினச்சிக்கிறான், எவ்வளோ பேர் இருக்கா இந்த காலத்தில்? ஜோசியன் ஏதோ சொல்கிறான் நடந்துடுறது, ஜோசியனே தெய்வமாக நினைக்கிறான். அவனும் மனுஷங்கிற எண்ணம் போயிடுறது எல்லாருக்கும். அவனுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவனை எல்லாம் தெரிஞ்சவன் நினைக்கிறான் ஜோசியனை. ஜோசியனே போய் கேட்குறான், இல்லை ஜோசியனே தெய்வமாக மதிக்கிறானே மனுஷன். அப்படி ஏதோ கோவிலுக்கு போகிறான், ஏதோ ஒரு பிரதட்சணம் பண்ணுறான், நினச்சின்றது நடந்துடுறது. அர்த்தியாக இருக்கான், அர்த்த அர்த்தியாக இருக்கான், ஜிக்னியாசு. அப்புறம் என்னென்னா, ஆர்த்தனாக இருக்கும் போது போகிறான், அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்குறான், எல்லாம் நடக்கிறது அவனுக்கு. போகும்போது ஒன்று ஒன்றா நடக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, இவன் போனது வந்து லௌகிக்கமான பலன்களுக்கு தானே, அந்த லௌகிக்கமான பலன்களை விட மாட்டேங்கிறான், லோகத்தை விட மாட்டேங்கிறான். ஒரு கையில் பகவான், ஒரு கையில் பிடிச்சிக்கிறான். அதான் முன்னாடி இத்தனை நேரம் சொன்னோம், இந்த பக்கம் ஒரு கையில் பகவானை பிடிச்சிக்கிறான், ஒரு கையில் லோகத்தை பிடிச்சிக்கிறான். அப்போ இத்தனை நேரம் அதான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, முன்னாடி போன மாதம் போன வாரமே சொன்னோம், வாரி சுருக்கி மதக்களிர் ஐந்தனையும் சேரி தெரியாமல் செந்நெறி. இந்த அஞ்சு இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் இருக்க, அது இந்த வாரமும் அதே தான் சொன்னார். இப்போ முன்னாடி அரிய புலன் ஐந்தடக்கி ஆய்மலர் கொண்டு அப்படிங்கிறார் அவர். இந்த புலன்களை அடக்கி எம்பெருமானிடத்தில் நீ போகிறது கிடையாது, இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் நீ போகிறிய. அப்படி இருக்கும்போது தெளிவே ஏற்படாது, இந்த ஹிருதயத்துக்கு தெளிவே ஏற்படாது. நீ எதுக்காக போன, உனக்கு அவனுக்கு சம்பந்தம் உண்டுன்னு போனியா? அப்போ இவன் இது வரைக்கும் இவன் சொன்னது நடந்துருத்தியா? இவனை பிரதட்சிணம் பண்ணோம், இப்போ ஆனால் இந்த 10 கோரிக்கை வச்சுருந்தேன், 5-6 கோரிக்கை நடந்துருத்து, இனிமேல் பார்த்தார்த்தி பண்ணால் பிரதட்சிணம் நடக்க மாட்டேங்கிறது. அதனால் வேற எங்கேயா ஒரு இன்னொரு பிள்ளையார்ட்ட போகிறேன், இல்லை பிள்ளையார்ட்ட சொல்லி நடக்கலை, உன்னே ஒரு முருகன்ட்ட போகிறேன். இப்படியா மாற்றுவான் தெய்வத்தை பார்த்தேன், இப்படி மாற்றுவேண்ணா? இங்கே இந்த இடத்துல இந்த பெருமாளுக்கு இந்த விசேஷம், இந்த விசேஷம் இல்லைப்பா, வேற ஒரு இடத்துக்கு போவோம், இந்த மந்திரம் வேண்டாம். இப்படி இருப்பானா வைராக்கியம் உள்ளவன்? இது கிடையாதுன்னு சொல்கிறார். ஏன்னா நீ உன்னை பற்றியே தான் நினச்சின்னு இருக்க, உன ஹிருதயத்தில் பகவான் வரவே இல்லைன்னு அர்த்தம். உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் வரவே இல்லை. எப்படி மனுஷன் எப்படி ஆர்த்தியாக அர்த்தார்த்தியாக இந்த மாதிரி நினச்சின்னு இருக்கோம்னா வரவே இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிடுத்து அந்த பக்தி, எம்பெருமான இடத்துலையும் கொஞ்சம் பிரேமம் இருக்கா போல நமக்கு தோன்றது. திடீர்னு மெய் சிலுக்கிறது, கண்ணில் ஜலம் வருது எம்பெருமான் கதைகளை கேட்கும் பொழுது. நம்மளுக்கு மெய் சிலுக்கிறது இப்படி இல்லாமல் ஏற்படுறது, இந்த அனுபவமே ஏற்படுறது. ஆனால் அப்படியும் ஒரு கையால் இறுக்கி பிடிச்சிட்டுருக்கான், உலகத்தை ஒரு கையால் இறுக்கி பிடிச்சிட்டுருக்கான், எம்பெருமான ஒரு கையால் இறுக்கி பிடிச்சிட்டுருக்கான். இது நடக்காதுன்னு சொல்லிட்டார். உனக்கு உயர்ந்த பேரானந்தம் வேணும்னா இது நடக்காது. இப்போ நான் உலகத்தை விட்டு விடுறதானே, எனக்கு என்னுடைய கைங்கறின்னு நினச்சிட்டு பண்ண, நீ உலகத்தில் உன்னுடைய நீ பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கே எம்பெருமான் உகப்பான், எம்பெருமானோடைய கைங்கரியம் அப்படின்னு நினச்சின்னு பண்ணேன். உன் கர்மத்தெல்லாம் போன தடவை சொன்னோம், கர்த்திருத்துவ தியாகம், கர்ம பல தியாகம், அதெல்லாம் என்னன்னு போன தடவை சொன்னோமே. இந்த கர்மம் அது என்னோடய கர்மம் இல்லை, இது இது பண்ணுறது நான் இல்லை, இதனுடைய பலன் எனக்கு இல்லை அப்படின்னா உன்னுடைய கடமை நடந்தேற போகிறது. உன்னை எதுக்கு எம்பெருமான் படிச்சிருக்கனோ அதுவும் நடக்க போகிறது, ஆனால் அது உன்னை பந்தனம் பண்ண போகிறதில்ல, உன்னை அது கட்ட போகிறதில்ல. அந்த யோகத்தினால அது எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணு, அந்த பலன்கள் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி தானே சொல்கிறான். அப்போ இதை மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஹிருதயங்கிறது தெளியும், அதான் சொன்னேன் இத்தனை நேரம். அப்போ ஹிருதயம் தெளியும், என்ன ஒரு கையில் இவனை பிடிச்சிட்டு ஒரு கையில் உலகத்தை பிடிச்சிட்டா அது நடக்காதான். அதனால நீ விட்டுடு, ரெண்டு கையும் எம்பெருமான், ரெண்டு கையாலையும் எம்பெருமான் ரெண்டு கால்களையும் பிடிச்சிக்கோ. நீ பிடிச்சிட்டே நீ உலகத்தில் என்ன பண்ணாலும் எல்லாம் செய், நீ உனக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய். பீஷ்மர் வந்து யுத்தம் பண்ணுறார், பயங்கரமாக யுத்தம் பண்ணுறார். அர்ஜுனன் அடிக்கவே மாட்டேங்கிறான், பீஷ்மரை முதல்ல அடிக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு தாத்தா தாத்தான்னு அந்த அபிமானத்தோடு இருக்கான். நீ ஆச்சு உன் தாத்தா அம்மாச்சு என்ன போட்டு மூஞ்சி முழுக்க பானமாக போட்டு தள்ளுறார் அவர் எதிர்க்க நின்றுண்டு. அது ஒரு அர்ச்சனை பண்ணுறவர், ஒரு சகசரநாம அர்ச்சனை பண்ணுறவர் போல் இருக்கு பானத்தால். இப்போ பாரசரதி பார்த்தாலும் தெரியுது, இப்போ பாரசரதி பார்த்தாலும் தெரியுது அவர் பண்ணுறார். அவர் கர்மயோகி அந்த பீஷ்மர், தன்னுடைய டியூட்டியை பண்ணுறார் அவர். எதிர்க்க எம்பெருமானேன்னு நான் இப்போ சுத்த சத்திரிய வீரன் அடிப்பேன்னு அடிக்கிறார். ஆனால் எம்பெருமானை நினைக்கும் போது என்னன்னா, கிருஷ்ணா நான் வீரனாக இருக்கிறதுனால இதை தாண்டா உனக்கு அர்ப்பணம் பண்ண முடியும்னு அர்ப்பணம் பண்ணுறார். இப்போ நான் இங்கே வந்து நான் இப்போ வந்து விஷ்ணு விஷ்ணு ஹெட்காரன் இப்போ சொல்ல முடியாது, அவரால் பின்னாடி சொல்ல போகிறார். அது இப்போ முடியாதே, அதனால என்ன பண்ணுற வானத்தான அர்ச்சனை பண்ணுறார். இவனை கேட்குற இந்த பக்கம் திரும்பி அர்ஜுனன் இவர் கேட்குறார், ஏண்டா தாத்தா தாத்தா நீ பார்த்துட்டு இருக்க என்ன போட்டு இந்த தாக்கு தாக்குறார் அவர், நீ அடிக்கலாம் நானாவது அடிக்கிறேன். இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். பார்த்தர் அந்த உத்திரியெல்லாம் கீழே அவுந்து விழறது, ரத்தத்துலேருந்து கீழே குதிச்சுட்டார் கிருஷ்ணன். கையில் சக்கரத்தை எடுத்து நீ அடிக்கலாம் நான் அடிக்கிறேன் அவன் தாத்தாவை, இப்போ நான் அவனை புழக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி நேரம் அடிக்க போகிறார் பீஷ்மரை. அப்போ பீஷ்மர் என்ன சொன்னார் தெரியுமோ, ஏஹி ஏஹி புண்டரி காக்ஷா வாடா வா வா, இதுதான் எதிர்பார்த்தேங்கிறார். நீ எப்போ வருவேன்னு நான் பார்த்தேன், நீ எப்போ வருவேன்னு நான் பார்த்தேன், நீ எப்போ வருவேன்னு நான் பார்த்தேன்னா. அப்போ எப்படி அவர் யுத்தம் பண்ணுறார், பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு அவருக்கு, உலகத்தை பிடிச்சிக்கல அவர். ஒரு கையால் உலகத்தை பிடிச்சின்னு ஒரு கையால் எம்பெருமானை பிடிச்சிக்கல, ரெண்டு கையால் எம்பெருமானை தான் பிடிச்சிருக்கிறான் இந்த பீஷ்மர். பாரத ரத்னன்னா அவர் தான், யாரோ பாரத ரத்னன், அவர் தான் பாரத ரத்னம், பாரத வம்சத்தில் வந்த ரத்னம், இந்த பாரத நாட்டில் வந்த ரத்னன்னு அவர் தான் சொல்லுவா. என்னென்ன அப்படி இருக்கணுமா, கடமையை பண்ணணும், எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எப்படி இருந்திருக்காவா அப்படி நீ பண்ண, எம்பெருமானே ஓடி வரான் உன்னை நோக்கி, எம்பெருமானே வரான் இறங்கி திருப்பியும் அர்ஜுன் தேர்லேருந்து கீழே குதிச்சு போய் இருக்கு கிருஷ்ணனை கட்டிட்டு வந்துடும், நீ கோச்சுக்கத நான் என்ன சண்டை போடுறேன் அப்படின்னு அழிச்சுன்னு வரான் சமாதானப்படுத்தி. இதுபோல எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு எதுக்கு இது சொன்னேன்னா, அந்த ஹிருதயம் தெளிஞ்சு நம்மளுடைய கடமையை நாம் செய்யறதுக்கு பகவானுக்கு அர்ப்பணமாக கடமை செய்யணுங்கிறது. நம்ம கடமை பண்ணுறது அப்படி, பின்ன அப்போ உலகத்தை விட்டுவிடுறதா, இப்போ இருக்கிறத அப்படியே விட்டுறதான்னா அப்படி அவ்வளோ பட்டு தியாகம் பண்ண வேண்டாமா, நீ எதை செய்யறியோ அது ஈஸ்வர அர்ப்பணமாக பகவத் அர்ப்பணமாக பண்ணு அப்படிங்கிறது தான் போன வாரம் சொன்னோம். அதை பகவத் அர்ப்பணமாக ஆக்கு, நீ பண்ணுறத பகவத் அர்ப்பணமாக ஆக்கு, இது எம்பெருமானுடைய கைங்கரியம் நினச்சி செய். நீ சங்கல்பம் போது என்ன சொல்கிறோம், பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரி ரூபம் தானே சொல்கிறோம். அது எல்லாத்துக்கும் சங்கல்பம், அது அந்த சங்கல்பம் அந்த கிரியைக்கு ஒன்றும் இல்லை, நாம் பண்ணக்கூடிய எல்லா கர்மாவுக்கும் அதான் சங்கல்பம். எம்பெருமானுக்கு கைங்கரி ரூபம் இது, இது கைங்கரியமாக பண்ணுறது, எம்பெருமானுக்கு கைங்கரியமாக பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நம்ம கரையினா அந்த கர்மா நம்மளை பந்தகப்படுத்தும். அந்த 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 இந்த பிதிரு தர்ப்பணம் பண்ணுறதோ, அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதோ, இல்லை அந்த ஜபம் பண்ணுறதோ எனக்குன்னு நினச்சுட்டா கிடையாது. இது அது யாருக்கு நினச்சிக்கணும், எம்பெருமானுடைய முக சந்தோஷத்துக்காக, முகோல்லாசத்துக்காக, எம்பெருமான் சந்தோஷப்படுறதுக்காக எம்பெருமானுடைய கைங்கரி ரூபமாக பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா, அது ஈஸ்வர அர்ப்பணமாக போயிட்டுருந்தாலும் உன்னை பந்தகப்படுத்துறதில்ல, புண்ணியம் பாப்பம் ரெண்டும் உன்னை சேர்த்து உன்னை வாட்டா வாட்டி எடுத்துருவோம். இல்லைன்னா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக புரிய வச்சிருக்கா ஆச்சாரியாளெலாம், இப்படி நீ பண்ணுன்னு சொல்லி வச்சிருக்காளே. தெளிய தெளிந்தொழியும் செவ்வே, இவன் இந்த மாதிரி நீ தெளிஞ்சனா அப்போ என்னென்னா, மேலெழுந்த வாரியாக நான் எதையும் பண்ணுறேன் அதையும் பண்ணுறேன் அதையும் பண்ணுறேன் நீ பண்ணாமல் ஆழமாக எம்பெருமானுடைய தன்மையும் உன்னுடைய தன்மையும் நன்னா தெரிஞ்சுன்னு நீ எம்பெருமானை பற்றுவே ஆனால் அப்படி நீ பற்றின அதான் தெளியங்கிறார். என் உள்ளம் தெளிய நீ அப்படி பற்றினேனா என்ன ஆகும்? தெளிந்தொழியும் செவ்வேனா. செவ்வேங்கிறது இங்கே எம்பெருமானை சொல்கிறார். எம்பெருமான் இருக்கானே அவனும் என்ன பண்ணுவானா, மேலெழுந்த வாரியாக இருக்க மாட்டானா உங்ககிட்ட. நீ மேலெழுந்த வாரியாக இருந்தால் அவனும் மேலெழுந்த வாரியாக, நீ என்ன அவனுக்கு எதை கேட்கலன்னு கொடுத்து ஒழிச்சிடு அப்படின்னு அனுப்பிச்சிருவான். இல்லைன்னா போகிறான், எதான போனோம், என்னோடய அருமை தெரிஞ்சு நீ வரலையே, என்னை புரிஞ்சு நீ வரலையோ இல்லையோ, சரி என்னென்ன 100 பிரதட்சணம் பண்ண, இந்த உனக்கு என்ன பண்ணி கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவான். அவ்வளோதான் நான் சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும், அப்படி இருக்கக்கூடியதான். நீ மேலெழுந்த வாரியாக இப்படி பக்தி பண்ணாமல் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை, அவனுடைய கிருப்பையை, உன்னுடைய தன்மையை, உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ அனுசந்தானம் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரிய ரூபமாக எல்லாத்தையும் நீ செய்வியே ஆனால் அவன் என்ன பண்ணுவான், நீ தெளி இதான் நீ நம்ம தெளிகிறது. இந்த மாதிரி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத முன்னாடி 2 பாசுரத்தில் சொன்னார். வைராக்கியம் வேணும், புலநடக்கம் வேணுங்கிறத சொன்னார். இது ரெண்டும் வந்துடுதுன்னா ஹிருதயம் தெளியும். ஹிருதயம் தெளிஞ்சு நம்ம சம்பந்தம் அவன் சம்பந்தம் வார்த்து ரூபமாக இல்லாமல் அறிவு ரூபமாக இல்லாமல் உணர்ச்சி பூர்வமான சம்பந்தமாக நமக்கு இருக்கணும் இல்லையோ எம்பெருமான இடத்துல. அப்போ அந்த உணர்வு பூர்வமாக அந்த சம்பந்தம் ஆகும்போது ஹிருதயம் தெளியும். உன்னுடைய ஹிருதயம் தெளியும் பொழுது எம்பெருமான் அதில் எம்பெருமானுடைய பிரேமை அதில் ஊற்றெடுக்கும் பொழுது எம்பெருமானுடைய ஸ்வரூபம் உனக்கு பிரகாசிக்கும் போது அவன் என்னவா, நீ தெளியும் போது அவனும் தெளிஞ்சிருவான். அவனையும் தெளிய தெளிந்தொழியும் செவ்வேனா. அவன் எப்படி வருவானா, அவனும் ஏதோ மேலெழுந்த வாரியாக உங்கள்கிட்ட பழகாமல் அப்படியே ஆழமாக பழகுவான் அவன் இடத்துல. கிருஷ்ணன் தான் கண்ணாடியாட்டன்னு சொல்கிறேன். கிருஷ்ணன் தன்னை, நீ என்னை எப்படி நினைக்கிறே நான் அப்படி. சத்ருன்னு நினச்சான் கிருஷ்ணன், நான் எவ்வளோ பேர் அவங்ககிட்ட சத்ருவாக நடந்துட்டார். ஃப்ரெண்டு நினச்சா ஃப்ரெண்டாக நடந்துட்டார். அதையும் சொன்னான் அவனை. நருடன் வச்சு நருலு, தம துறவன் வச்சு யாதவலு, வருடன் வச்சு கோபசத்துலு, யாரார் எப்படி எப்படி அவனை நினச்சிருந்தாலோ அப்படி இப்படிலாம் இருந்துருவான் அவன். கிருஷ்ணனுக்கு அப்படி ஸ்வரூபம் உண்டு. அப்போ நீ அவனை உன்னுடைய உன்னுடைய ஸ்வரூபத்தையும் அவனுடைய நிலையை நீ அறிந்து அவனிடத்தில் நீ பழகினே ஆனால் அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி மேலிருந்த வாரியாக எல்லாம் பழகிறான். எப்படி பழகிறான்? களியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமமென். இதுக்கு என்ன பிரமாணம், நான் அப்படி பழகினான் அப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நீ கேட்டியானால், எல்லாத்தையும் ஈஸ்வர ரூபமாக பார்த்தான், பகவானாக பார்த்தானே இந்த பிரகலாத ஆழ்வான். இந்த பிரகலாத ஆழ்வன் களியில் பொருந்தாதவன் கர்வம். இப்போ தான் சொன்னேன் இந்த கர்வம் வந்து கொடுத்துன்னா எல்லாரும் சுத்தியில் இருக்கிறனால நீ தான் தெய்வம்னான்ட்டு சொல்ல அப்படி பேச போகிறான். நாம தான் தெய்வமாகும்னு வேறு தோணிப்படும் சில பேருக்கு, அப்படியே தோணி போயிடும். எல்லாம் சுத்தியோட இருக்க சொல்லிகிட்டே இருந்தாலும் வச்சுங்க, நீ ஒரு அவதார புருஷர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் நம்ம அவதார புருஷனும் கொஞ்ச நாளில் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கா, அதனால என்னென்ன அப்படியும் அப்படி களி அந்த மாதிரி இருக்கா? இது அந்த மாதிரி இல்லையா? இவன் தபஸு பண்ணி, இவன் கோரமான தபஸு பண்ணி பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சவன் இந்த ஹிரண்ய கசிப்புங்கிறவன், யாராலையும் தோக்கடி முடியாது. அதனால நான் அந்த கர்வத்தினால பொருந்தாதவனை எம்பெருமான உண்டு, எம்பெருமானை நான் சேரமாட்டேன் அப்படிங்கிறவன். யாரா விஷ்ணு, என்னை பற்றி பேசி, என்ன சேவி, எனக்கு கோவில் கட்டு, எனக்கு எல்லாம் பண்ணு அப்படிங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவனை என்ன பண்ணுறான்னா, களியில் பொருந்தாதானே புரளுற்று, எதுக்காக இந்த பிரகலாத ஆழ்வானுக்காக பறிஞ்சுண்டு வந்தான் இல்லையோ அன்றைக்கி, ஒரு காலத்தில் வந்தானே தன் ரிசிம்மமாக வந்தானே அவன், அப்படி தானே வந்தான் அவன், அதுபோல் வருவான். இதான் அதுக்கு பிரமாணம். பிரகலாத ஆழ்வானுக்கு இருந்த மனசுத்தி, பிரகலாத ஆழ்வானுக்கு இருந்த எம்பெருமானை பற்றி நினச்சி உருகக்கூடிய தன்மை, பிரகலாத ஆழ்வானுக்கு இருக்கிய சுத்தமான அன்பு, எம்பெருமானிடத்தில் பிரேமை, இதெல்லாம் உனக்கு இருந்தானா அவனுக்கு வந்தது போல் உனக்கு வரப்போகிறான் அப்படிங்கிற, அப்படி இருந்ததுன்னா வந்துடுவான். அதனால் என்னென்னா, அரியாய் இருந்தான், அரியாய் இருந்தான், அரியாயின்னா தான் சிங்கமாக, என்ன இருந்தான்னா சீற்றத்துக்கு இறை போறாமல் சோம்பி இருந்தான்ங்கிறார் பெரிய பெரியாச்சாம்பிள். சீற்றத்துக்கு இறை போறாமல் சோம்பி இருந்தான். இந்த பிரகலாதனை படுத்து பிரகலாத சரித்திரம், பிரகலாதன் என்ன பாடுபடுத்துகிறான், நாரதர் சொல்கிறார் பிரகலாத சரித்திரம். ஆடியன்ஸ் யாருன்னா உட்காந்து கேட்குறது பலராமன், அவ தேவிகள், கிருஷ்ணன், ருக்மிணி, சத்யபாமா, இத்தனை பேர் இருக்கும்பொழுது பிரவச்சனம் நாரத பகவான் பண்ணுறார். சொல்கிறது பிரகலாத சரித்திரம். பிரகலாதனுக்கு இருந்த திருட அத்தியவசாயம், பிரகலாதனுக்கு இருந்த அந்த எம்பெருமானை பற்றின ஞானம், பிரகலாதனுக்கு இருந்த பிரேம, எம்பெருமானுக்கு உள்ள பிரேம, பிரகலாதனுக்கு இருந்த சமதரிசனம், அதை அவனை வந்து அவன் தகப்பன் படுத்தின பாடு எல்லாத்தையும் சொல்ல சொல்லி கிருஷ்ணனே கண்ணால் ஜலம் விட்டான் அப்படிங்கிற, அப்படி இருக்க வேண்டாம் ஒரு பக்தன்னா, அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ களியில் பொருந்தாதவனை புரளுற்று அரியா இருந்தான் அப்பன்னா இப்பேற்பட்ட பக்தனை நீ உன வந்து இவ்வளோ நீ பாடாப்படுத்துறியே அப்படின்னு சிங்கமாக வந்து அவன் உடலை கிழிச்சு தூக்கி போட்டானோ இல்லையோ, கிழிச்சு போட்டதில் அவனுடைய சீற்றம் அடங்கலை. எதுக்குன்னா அவனுடைய பக்தி அப்பேற்பட்டதுங்கிறான். இப்பேற்பட்டவன் ஏன்னா கடைசியில் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சும் பொழுதும் போகும்பொழுதும் கிருஷ்ணன் ஒரு குறை, அதாவது கிருஷ்ணன் இடத்துல ஏதாவது பூர்த்தியாக மனஸ்பூர்த்தியாக அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டோன்னா அது ஒரு கடனாகவே நினச்சிட்டுருக்கான் பார்த்தசாரதி. தான் ஏதோ கடன் பட்டுதாகவே நினச்சிட்டுருக்கான். என்ன சொல்கிறான் திரும்பியோ, திரும்பி போகும்போது ஒரே ஒரு வருத்தம் தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தில். அவள் கோவிந்தான்னு கூட்டா ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவுக்கும்போது, நான் இங்கேருந்து ட்ரெஸ்ஸு கெடுக்குற மாதிரி பண்ணேன ஒழிய நான் பக்கத்தில் போய் நிற்கலையே. அவள் கூட்டத்துக்கு அவள் அந்த கூட்ட அந்த விழிக்கு அவளுக்கு என் மேலே இருந்த பிரேமைக்கு நான் பக்கத்தில் இருந்து அவளுக்கு நான் ஆசுவாசப்படுத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அவ்வளோ பிரேமம் உள்ளவன் அடியார்கள் எடுத்து, அடியார்கள்கிட்ட அவ்வளோ பிரேமம் உள்ளவன் பகவான். அப்படி நீ பிரேமையை அவங்ககிட்ட காட்ட வேண்டாமா. இப்போ சொல்லிட்டு கிருஷ்ணன் இது சொல்லிட்டு தான் போகிறான் அவதாரம் முடியும்போது, சொல்லிட்டு தான் ஒரே ஒரு குறை இதான் குறை என்னென்னா, அவள் கோவிந்தான்னு கூட்டத்துக்கு நான் பக்கத்தில் போய் இருந்து அனுகிரகம் பண்ணிருக்க வேண்டாமா, எங்கேருந்தோ தூரக்கேந்தே புடவை கொடுத்தா அது சரி நான் பக்கத்தில்னா இருந்துருக்கணும் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அதுபோல் சீற்றத்துக்கு இறை போடாமல் சொன்னேன், அவனுக்கு இவனுக்கு இருந்த பக்திக்கு அவ்வளவு ஆழமான பக்தனுங்கும் போது அவனை படுத்துறவன் மேலே அவ்வளவு கோபம் வருமா, எவ்வளவு பக்தி இவனுக்கு உண்டோ அது எம்பெருமான் எவ்வளோ உணர்ந்திருக்கானோ அவ்வளவு கோபமா அவனுக்கு. அவன் அந்த கோபம் அவனுக்கு அந்த கோபத்துக்கு போக்கு வீடு ஆகலை, அவனை கிழிச்சு போட்டது, கோபம் அடங்கலை அவனுக்கு. சீற்றத்துக்கு இறை போறாமல் சோம்பி இருந்தான் இருந்தான் அப்படின்னா என்னென்ன, பிரகலாத அழவனை நல்லபடியாக காப்பாற்றினான் அதனால் அரியாய் இருந்தான், அதில் சந்தோஷப்பட்டான் அரியாய் இருந்தான். இன்னொன்று அரியாய் இருந்தான் என்ன சொல்கிறான்னா, சீற்றத்துக்கு இறைய போறாமல் சோம்பி இருந்தான். என்ன இவ்வளோதானா, அங்கேருந்து வந்தோம் அவனை கிழிச்சு போட்டாச்சு, ஆனால் அவனுக்கு அந்த அவ்வளவு கோபம், அவ்வளவு கோபம்னா என்னென்னா இவன் மேலே உள்ள கிருபையினால் அவ்வளோ கோபம், இவன் பண்ண பக்தினால் அவ்வளோ கோபம். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்குள் அப்படின்னு தானே சொல்கிறார் திருவாய்மொழியில், சீற்றத்தோடு அருள் பெற்றான் பிரகலாத ஆழ்வான். அப்படி இந்த பாசுரம் சொல்லாம இல்லையோ,
எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் வண்ணமலரேந்திவைகளும் எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் வண்ணமலரேந்திவைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாது, நன்னி ஒரு மாலையால் பரவி ஓவாது, எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று எண் பதினொருவர் நீரருவர் ஓரிருவர் வண்ணமலரேந்திவைகளும் வண்ணமலரேந்தி மலரேந்தி வண்ணமலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாதெப்போதும், ஒரு மாலையால் ஒரு மாலையால் பரவியோவாது, எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று திருமாலை கை தொழுவர் சென்று. எண்மர்
நீ அவனுடைய திருநாமத்தை எண்ணு, நீ வைராக்கியத்தோடு இரு, நீ புலநடக்கத்தோடு இரு, நீ எம்பெருமானுடைய திருநாமத்தை எண்ணு, எம்பெருமானுடைய சௌசல்ய சௌலபிய குணங்களெல்லாம் கொண்ட அந்த திருநாமத்தை நீ எண்ணு. எம்பெருமான் உன்னை நோக்கி வரான், நீ வரதோடு அவன் வேகமாக வரான்லாம் சொல்கிற இல்லையோ, இவன் பண்ணுறது இல்லையா? இந்த லோகத்தை நிர்வகிக்கிறார்களே 33 கோடி தேவர்கள், அவர்கள் எப்படி இருக்கா எம்பெருமான் இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறது. எண்மர், எண்மர்னா 8 பேர், அஷ்டவசுக்கள், 11 11 ஏகாதசி ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் சொல்றது வேதம், ருக்வேதம் சொல்றது. ஈரருவர் துவாதச ஆதித்யர்கள், வைதிகமான தெய்வங்களில் கீழே இருக்கிறது அக்னி, கடைசியில் இருக்கிறது துவாதச ஆதித்யர்களில் 12வது ஆதித்யன் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறது வேதம். விஷ்ணுங்கிறது ஒரு அவதாரம், பகவானோட ஒரு அவதாரம். இப்போ மனுஷ்ய அவதாரம் இருக்குது, மீன அவதாரம் பண்ணுறான், கூர்மமாக அவதாரம் பண்ணுறான், வராகமாக அவதாரம் பண்ணுறான், அந்த மாதிரி வெவ்வேறு அவதாரம் இருக்கு இல்லையோ. அதுபோல் தேவர்களுக்குள்ள தேவாவதாரத்தில் விஷ்ணுங்கிறது. எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய தன்மை வேறு, துவாதச ஆதித்யர்ங்கிறது ஒரு அவதாரம், அந்த துவாதச ஆதித்யர்களில் விஷ்ணுங்கிறவன் கடைசியில் இருக்கிறவர், தெய்வங்களில் கீழே இருக்கிறவர் ஆதித்ய அக்னி, கடைசியில் இருக்கிறவர் துவாதச ஆதித்யனான விஷ்ணு, பாக்கியெல்லாம் இடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறது. இவர்களெல்லாம் லோகத்தை நிர்வகிக்கிறா, இந்த அண்ட பிரம்மாண்டங்களை நிர்வகிக்கக்கூடிய தெய்வங்கள் இவா, சக்திகள் இவா. எண்மர் அஷ்டவசுக்கள், 11 ஏகாதச ருத்ரர்கள், 2 அதாவது 12 துவாதச ஆதித்யர்கள், 2 அஸ்வினி தேவர்கள், சேர்ந்தே தான் இருப்பாவா, ஆனால் 2 அதனால் 2 அஸ்வினி தேவர்கள் கூட்டி பார்த்தா 33 வரும். இந்த 33 பேரை சொல்கிறதுனால 33 கோடி தேவர்கள், இதெல்லாம் இதில் உபலக்ஷணம் அதில் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன பண்ணுறா, துர்மானிகளான தேவர்கள்னு எழுதுறார் வியாக்கியானத்தில். தேவர்களுக்கு என்னென்னா, எம்பெருமான் நிற்கிறான், விஷ்ணுன்னு ஒரு அவதாரம் அதில் அந்த அவதாரமாக நிற்கிறான் அப்படின்னு வச்சுட்டா, நாம் ஒரு தேவன் அவர் ஒரு தேவன் தோணுமா, அந்த அபிமானம் இருக்குது தேவர்களுக்கு. ஒரு சமயத்தில் ஏன்னா ராட்சச தாமச குணங்கள் எல்லாருக்கும் உண்டு, அப்போ அந்த தேவ கூட்டங்களில் அந்த தாமச ராட்சச குணங்கள் அவர்களுக்கு தலை தூக்கும் பொழுது நாமும் பெருமானும் ஒன்று தான் அப்படின்னு அவன் நினைக்கிறாள். அவளுக்கு தெரியாமல் கிடையாது, அவளுக்கு தெரியும் எம்பெருமான் அப்படி நடத்துகிறான் அவளை. இவர்கள் என்ன பண்ணுவான்னா, இவர்களுடைய அந்த பதவி இருக்கு, பிரம்மாங்கிறது ஒரு பதவி, வருணன் இந்திரன் அக்னி எல்லாம் பதவி, இந்த பதவி தன்னை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த பதவி தனக்கு வேணுங்கிறதுக்காக எவ்வளவோ பெரிய தப்பு, அதுக்காக ஒன்று சிலது பண்ணுவாவா. வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் திருமாலை கழுதுழுவர்னா, நானா வர்ணங்களுடைய புஷ்பங்கள், அவர்களுக்கு எம்பெருமானத்தில் பக்தி உண்டு, பக்தி இல்லாமல் கிடையாது, எம்பெருமானனுடைய சொரூபம் தெரியாதவா கிடையாது, தன்னுடைய சொரூபம் தெரியாதவா கிடையாது, எல்லாம் தெரியும் நமக்கே, எல்லாம் தெரியும் இல்லையோ. நாமும் இதால் ஒரு கையை பிடிச்சிட்டு அதால் ஒரு கையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ லோகத்தை. அது மாதிரி அவாவா ஸ்தானத்தில் இருக்கிறவா அவாவா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறான். தேவர்களும் இந்திரனுக்கு தெரியாதா, பகவானை பற்றி தெரியாதா, இந்திரனுக்கு தெரியாதா, தெரியுமே. ஆனால் இந்திரன் தனக்கு உண்டானதையும் பண்ணிட்டு தான் இருக்கான். எல்லாரும் வந்துட்டா யாரையும் அழிக்க முடியாது, பிறனை கசி போனோம் வேறு யாரும் எங்கே போகிறான், பிரம்மா இந்திரன்கிட்ட போகிறான், இந்திரன் பிரம்மாட்ட போகிறார், பிரம்மா பெருமாள்கிட்ட தானே போகிறார். அப்போ பெருமானால் தான் முடியும்னு இந்திரனுக்கு தெரியலையா என்ன, இந்திரனுக்கு தெரியுமே. ஆனால் அதே இந்திரன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனாக இருக்கும்போது நீ வந்து நரகாசுரனை வதம் பண்ணுன்னு கிருஷ்ணன்கிட்ட வந்து கேட்குறான். அதித்தியோட குண்டலம் அதை எடுத்துன்னு போயிட்டான் நரகாசுரன், அந்த குண்டலம் தான் வேணும் அம்மாவுக்கு, நீ வந்து வாங்கி கொடுன்னு கேட்குறான் இந்திரன். கிருஷ்ண சபைக்கு வந்து கேட்குறான், தம்பிங்கிறான், அங்கே வந்து உறவு வேற கொண்டாடுறான். இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் உபேந்திரன் அவன், வாமனன் அவதாரிச்சான், வாமன அவதாரம் பண்ணனும் இல்லையோ. அப்போ இந்திரனுடைய தம்பி அந்த உறவு முறையை சொல்லிட்டு அடுத்த அவதாரத்தில் போய் அவன் கேட்குறான், அம்மா சொன்னா அப்படிங்கிறான். அவங்ககிட்ட போய் அம்மா சொன்னா இந்த மாதிரி ரொம்ப படுத்துறான் நரகாசுரன் அப்படின்னு சொன்ன இந்திரனை, அங்கே இருக்கிற ஏவிளங்கண்ணிக்காக இமைவர் கோனை செத்து காவலம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் வாசுரத்தில். இந்த சத்தியபாமை அந்த புஷ்பத்தை கேட்டாலும் இதெல்லாம் மனுஷா வச்சுக்கூடாதுண்டா இந்திராணி, இவன் தான் எல்லாத்தையும் அந்த எடுத்துன்னு போனதே மரத்தையே இவன் தான் கொண்டு கொடுத்துருக்கான் திரும்பி சொர்க்கத்தில். அந்த பாரிஜாதம் அவ்வளோ விசேஷமாக இருக்கு, ஆசையாக எடுத்து வச்சுட்டா சத்தியபாமை, இதெல்லாம் மனுஷால கிடையாது அப்படின்ட்டா, மனுஷாலாம் வச்சுக்கூடாதுன்ட்டா இந்திராணி. இந்திராணி தெரியாதா, இந்திராணிக்கு பிரிஞ்சு இந்திரன் சண்டை வரான், சண்டைக்கு வரான் பெருமானோட கிருஷ்ணனோட. அப்படி இருப்பாளாம் தேவர்கள், தேவர்களுடைய சுபாவம். இந்திரன்னா ஒன்றும் சாதாரணம் இல்லையே, இந்திரியங்களுக்கெல்லாம் அதித அதிபதியானவன், நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியானவன், அதனால தான் இந்திரன் அவன். ஆனால் அவனுக்கே அந்த அபிமானம் போக மாட்டேங்கிறது. அப்படி இருப்பா தேவர்கள், அப்படித்தானே சண்டைக்கு வரான் கிருஷ்ணனோட. அப்புறம் அதிதி வந்து சண்டையை சேர்த்துக்கிறேன்டா, இப்படி போய் அவனை கொடுத்து அனுப்பிடா, தம்பியோட போய் இப்படி சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஹரிவம்சத்தில் இருக்கு, நான் சொல்லலை. அவர்களுக்கு சாத்திக குணம் தலையெடுக்கும் பொழுது எம்பெருமான் தான் எல்லாரும் தேவர்களுக்கு தெரியும். எம்பெருமான் கிருபையினால்தான் நம்ம இந்த நிலையில இருக்கோங்கிறது தெரியும். இதே நிலைப்பாடோட நம்ம தங்கி இருக்கணும்னா இதுவே நமக்கு சித்தமாக தேவைனாலும் எம்பெருமான் கிருபை தேவைன்னு தெரியும். எம்பெருமானுடைய குணங்கள்லேயும் அவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. எப்படி ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இருந்த அளவுக்கு இல்லையே ஒழிய எம்பெருமானுடைய உயர்ந்த குணமும் அவளுக்கு தெரியும். இவ்வளோ இந்திரன் எவ்வளோ ஸ்துதிச்சிருக்கான், இந்திர ஸ்துதி இருக்க, பிரம்மஸ்துதியெல்லாம் இருக்க, நம்மளுக்கு புராணங்களில் கிடைக்கிறது. எம்பெருமான் எப்படி ஸ்துதிக்கிறாவா பகவானை, அதனால் அவர்களுக்கு அந்த ஞானமும் இருக்குது. அவ ஆனால் உலக லோகாயத்தமாக அவர்கள் அவருடைய சிருஷ்டிக்கிறமோ அவர்கள் பண்ணக்கூடிய அந்த கர்மாக்களை பண்ணும் பொழுது நானும் ஒரு தேவன் எம்பெருமானும் ஒரு தேவன் நினைக்கக்கூடிய சுபாவமும் இருக்கு அவளுக்கு, ரெண்டு சுபாவமும் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் புரியும் நமக்கு. அவர் என்ன சொல்கிறார்னா, அவர்கள் வந்து ரொம்ப சாத்விகமான குணங்கள் தலையெடுக்கும் பொழுது வண்ண மலர் ஏந்தி எம்பெருமானுடைய திருமேனிக்கு இந்த புஷ்பம் அழகாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுக்கிறாளாம். திருவேங்கடமணியான சாத்தின் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு அவள் பொறுக்கி எடுத்துக்கிறா, எடுத்து சமர்ப்பிக்கிறா. குருவும் வாயுவும் பிருகஸ்பதியும் வாயுவும் சேர்ந்து ஸ்தாபனம் பண்ண இடம் தானே அது, பிரதிஷ்ட பண்ண இடம் தானே குருவாயூரப்பன், தேவ பிரதிஷ்ட, தேவர்களால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது. ஆர்ஷ பிரதிஷ்ட உண்டு, ரிஷிகளால் பிரதிஷ்ட உண்டு, ரிஷி சிங்க பிரதிஷ்ட எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, ஆர்ஷ பிரதிஷ்ட ரிஷிகளால் பிரதிஷ்ட உண்டு, தேவ பிரதிஷ்ட உண்டு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபட்டு அழகான புஷ்பங்கள் எல்லாம் கையில் ஏந்தி வண்ணமலர் ஏந்தி வைகலம்னா நிதநித்தம்னு அர்த்தம், நித்திய ஜெயிக்கிறாளாம். கையில் வண்ண மலர்களை கொண்டு இது இந்த புஷ்பம் நல்ல வாசனை உள்ளதான புஷ்பம், இது நல்ல கலராக இருக்குது, இந்த கலர் எம்பெருமானுடைய திருமேனிக்கு சாத்தினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வண்ண மலர் ஏந்தி பார்த்து பார்த்து எடுத்து சூஸ் பண்ணுறா, எடுக்கிறாள். வண்ண மலர் ஏந்தி வைகலம் நன்னி ஒரு மாலையால் பரவுவர்கள்னா, ஒரு மாலைனா என்னென்னா ஒரு மாலையால் பரவுவர்கள்னா, மாலை ஒரு மாலை எதை ரொம்ப விசேஷமாக சொல்கிறேன், வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேதத்தில் ரொம்ப உயர்ந்தது எதுன்னா புருஷ சூக்தம். அதனால தான் நித்தியம் பிராமணன் ஆகப்பட்டவன் புருஷ சூக்தத்தை மாத்திரமாவது சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கான். புருஷ சுக்தம் ஒண்டி சொன்னாலே முழு வேதம் சொன்ன மாதிரி பலன் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காளே, இந்த புருஷ சுக்தத்துக்கு அவ்வளோ விசேஷம். அந்த புருஷ சுக்த விதானத்தினால அர்ச்சிக்கிறதுன்னு உண்டு, பெரியோர்கள்லாம் அப்படிதான் அர்ச்சனை பண்ணுவா, புருஷ சுக்த விதானத்தினால அர்ச்சனை பண்றா. யாருன்னா இந்த தேவர்கள் புருஷ சுக்த சொல்லி புருஷ சுக்த விதானத்தினாலே அர்ச்சனை, பகவானுக்கு பூஜை ஆராதனை திருவாராதனை பண்றா. ஒரு மாலைன்னு அது புருஷ சூக்தத்தை சொன்னான்னு எழுதுறாரு, ஒரு மாலையால் ஒன்று அப்படிங்கிறது உயர்ந்தது எதுவோ அதை தான் ஒருன்னு சொல்றது, இல்லைன்னா சொல்றது இல்லை. அந்த ஒன்று ஒன்றுனா ஒன்று ஒன்னானதுன்னு சொல்றோம் இல்லையோ, ஒன்னானதுன்னு சொல்ற ஒன்னான விஷயம் வேதத்தில் புருஷ சூக்தம், வேதேஷு பௌருஷம் சூக்தம். அதனால இந்த புருஷ சூக்த விதானத்தினால ஒரு மாலையால் நன்னி ஓவாது எப்போதும் திருமாலை கை தொழுவர், எப்பொழுதும் செவிச்சுட்டே இருக்கா இந்த மாதிரி. சரி, அவள் எதிர்கா இந்த மாதிரி அவர்களுடைய பதவி நிற்கணும், அவர்கள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் தேவர்கள் போய் எம்பெருமானை சேவிக்கிறது இல்லையா? அது எப்படி சேவிக்கிறேன்னா, ஓவாது எப்பொழுதும் திருமாலைன்னு, ஏதோ பெருமாளை சொன்னார் மதுசூதனன் ஒரு ஹரின்னு சொன்னாங்கிற அந்த திருநாமங்களெல்லாம் போடாமல் திருமாலைன்னு சொல்லுவானேன்னா, தாயாரோட பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை சேவிக்கிறான். வெறும் பெருமாளை சேவிக்கல, பிராட்டியோட கூடியிருக்கக்கூடியன்னா அப்போ தான் புருஷகாரம், அவள் தான் புருஷகாரத்தம், அவள் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அவளுக்கு, நீ இதை செய் அதை செய் அப்படின்னு அவள் தான் சொல்லணும், தாயாரோட சேர்ந்த பெருமாள். அப்போ திருமாலைன்னா தாயாரோட கூடின பெருமாளை கைத்தொழுவர். எதுக்கு சேவிப்பான்னா, ததுபரியபி பாதராயண சம்பவாத்து அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்றார், மோட்சத்தை இச்சிச்சும் தேவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பிரம்மசூத்திரம் தான் நம்மளுக்கு, பிரம்மசூத்திரத்தை வச்சு தானே எல்லா பாஷ்யமும், சங்கர பாஷ்யமும், ஸ்ரீ பாஷ்யமும், மத்துவ பாஷ்யமும் எல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு எழுதின எக்ஸ்பிளனேஷன் தானே. பிரம்மசூத்திரத்தில் சொல்லியாச்சு, என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் தங்களுக்கு மோட்சம் வேணும்னு எம்பெருமாள் அர்த்திப்பார்கள். மோட்சார்த்திகளாகவும் பண்ணுவான் இந்த பூஜையை. இந்த பூஜை நான் இந்திரனாகவே இருக்கணும், நான் இந்த அக்னிங்கிற ஸ்தானத்தில் இருக்கணும், நான் இல்லை இந்த அடுத்த சிருஷ்டி அடுத்த கல்பத்தில் நான் இந்திரன் ஆகணும், நான் பிரம்மாவாகணுங்கிற பூஜை மாத்திரம் இல்லையா, அப்படி பூஜை பண்ணுறவ மாத்திரம் இல்லை, இதெல்லாம் எதுக்குடா, எம்பெருமானுடைய கைங்கிருந்தான் நமக்கு ஸ்வரூபம் அப்படின்னு எம்பெருமானை நினச்சி பூஜை செய்கிற தேவர்களும் உண்டு. தேவர்களுக்கு மோட்ச இச்சை ஏற்பட்டதுன்னா அப்போ யாரை செவிப்பண்ணால் பெருமாளை இப்படி கைதுழுவர் சென்று. ஏன் சென்றுன்னா, சென்று கைதுழுவர்னு சொன்னார், சென்றுங்கிற வார்த்தைக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சாம்பிள். தான் ஈஸ்வரங்கிற அபிமானம் வரைக்கும் இன்றைக்குமே இருக்கு இல்லையோ, அந்த அபிமானத்தை விட்டுவிட்டு போனாலும் அதனால் சென்றுங்கிற வார்த்தை சொல்கிறார். ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம், சென்று கைதுழுவர், சென்று திருமாலை கைதுழுவர், சென்று ஈஸ்வரோகம் என்ற துரபிமானத்தை விட்டுங்கிற பெரியவாச்சாம்பிள். ஈஸ்வரோகம், நானூறு ஈஸ்வரம் தானே, நானூறு தெய்வம் தானே. ஏன்னா வேத பிரக்கிரியையில் வைதிகமான பூஜை பண்ணும்போது எல்லா தேவதைகளுக்கும் அதுக்கு உண்டான ஹவிசு உண்டு, அவளுக்கு உண்டான மந்திரங்கள் உண்டு, ஜபங்கள் உண்டு, எல்லாம் உண்டு இல்லையா. அப்போ அவள் அப்படி நினச்சுன்றுவாளாம், அவள் அப்படி நினச்சுன்றுவாங்கிற. அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்தந்த ஸ்தானத்தை கூட, இதில் என்ன தேர்றதுன்னா, அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த ஸ்தானத்தை கொடுக்கறது, அக்னியோ வருணனோ இந்திரனோ பிரம்மாவோ எந்த தேவனாக இருந்தாலும் அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த ஸ்தானத்தை கொடுக்கறது அவர்கள் எம்பெருமானை நன்னி தொழுவ கை தொழுவதால் அப்படிங்கிறது இதில் தேர்றது இல்லையோ, அந்த அர்த்தம் தானே இதில் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்தானங்கள் மாத்திரம் இல்லை, மோட்சார்த்திகளாக இருக்க இருந்தாலும் தேவர்களுக்கு எம்பெருமானையே அடைய வேண்டும் அப்படின்னு. இப்போ அடுத்து என்னென்னா, அப்போ நம்மளுடைய ஒரு ஒரு அங்கம் இருக்க இதுக்கு ஒரு ஒரு தேவத்தை உண்டு. கண்ணுக்கு சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதிங்கிறோம் புத்தியை, அதுக்கு சந்திரன். இப்படி ஒரு ஒரு தேவதையினுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய அங்கங்கள். இது ரகசியம். அப்போ அந்த தேவதையை எம்பெருமானை சேவிச்சுட்டுருக்கான்னா, இந்த கண்ணு காய் வாதம் முகச்சு நீ யாரை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தமா. இதுக்கு இப்போ இதுக்கு அதிர்ஷ்டாத்தாவாக இருக்கிற, இந்த கண்ணுக்கு அதிர்ஷ்டாத்தாக இருக்கிற தேவனே எம்பெருமானை கைதுழுவான் அப்படின்னா, இந்த புத்திக்கு எது அதிர்ஷ்டாத்தாவோ அவனே போய் பகவான்கிட்ட இருந்தால் அந்த சக்தியை வாங்கிக்கிறான் அப்படின்னா, இந்த காது எதனால கேட்குறதோ, எந்த சக்தி எந்த தெய்வ சக்தினால கேட்குறதோ, அந்த தெய்வத்துக்கு அந்தரியாமையாக இருந்து அந்த தெய்வத்துக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு சக்தியை எம்பெருமான் தான் கொடுக்குறான். அந்தந்த தெய்வத்தை அந்தந்த ஸ்தானத்தில் எம்பெருமான் தான் வைக்கிறான். அவர்கள் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் எம்பெருமானை தான் பூஜிக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு மோட்சானந்தத்தை அடையிறதுக்கும் எம்பெருமானை தான் பூஜிக்கிறார்கள்னா, அவர்கள் அதீனமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களோ அப்படின்னா என்னென்னா, எம்பெருமான் அவர்கள் மூலமாக இந்த இந்திரியங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், நிர்வாகக்கனாக இருக்கான். அப்போ என்னென்னா, எதுக்கு நீ கீழே இருக்கிறவனால நீ தலையெழுத்து சேவிச்சுட்டு இருக்கணும், ஒன்னான எம்பெருமானை நீ அனுபவிக்கலாமே, அவனுக்கும் சக்தி கொடுக்குற மொத்தம், இவனுக்கும் சக்தி கொடுக்குற மொத்தம், அவன் சக்தியை வச்சு ஒன்றா ஆடுறான்னா, உன் சக்தியே அவன் சக்தி எல்லாருக்கும் அந்தரியாமல் சர்வாந்தரியாமே ஒரு பகவான் இருக்கான், நீ அவனை சேவிக்கிறனால அவனை அவனை தான் சேவிக்கிறான். இந்த சுவாமி இந்த புத்தகத்தை பார்த்து தான் இவர் சொல்கிறார், இந்த புத்தகம் நம்ம கிடச்சிட்டா போகிறோம் எல்லாத்தையும் படிச்சிடலாம் இவர்கிட்ட கேட்பானே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ, இவருக்கு எழுதி வச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவள்லாம் இவர் உனக்கு நீ கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தியோ, காதால் கேட்கக்கூடிய சக்தியோ, உடம்புனால் உணரக்கூடிய சக்தியோ, எல்லா சக்திக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு ஒரு தேவன். அந்தந்த தேவன் என்ன பண்ணுறேன்னா, வண்ணமலர் ஏந்தி வைகளும் திருமாலை நன்னி கைதுழுவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது அவர்கள் அந்த தெய்வங்கள்லாம் இந்த உலகமாக வெளிப்படுறது இல்லையா, அந்த வெளிப்படுற சக்தியாக இருக்கிறது எம்பெருமான் இருக்கும் பொழுது அவர்கள் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்காக எம்பெருமானை தான் பூஜிப்பார்கள், அவர்களுக்கு மோட்சம் வேணும்னாலும் எம்பெருமானை தான் பூஜிப்பார்கள். அப்படிங்கும் பொழுது நீ பண்ண வேண்டியது என்ன, அவனே அவனை சேவிச்சு தான் அவனை நல்ல கதியை அடைகிறான்னா உனக்கு சொல்லி வர தரணுமா? நீ வந்து என்னென்னா இந்த சரீரமோ இந்த இந்திரியங்களோ இதெல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுத்தது, அதனால எம்பெருமான் அர்ப்பணமாக இதை நம்ம வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையா? இந்த ஆழ்வார்க்கு எப்படிலாம் சொல்லிகிட்டே வந்தார் இல்லையோ, நீ இது மாதிரி புலனடக்கம் தொடரு, அப்புறம் வந்து வைராக்கிய தொடரு, தேவர்கள்லாம் அவரை சேவிக்கிறா அப்படிலாம் சொல்லி 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 இருக்கு, பிடிக்கல. அடுத்த பாசத்தில் இதெல்லாம் பிடிக்கலையா அவருக்கு, இதெல்லாம் பிடிக்கலன்னு வேற என்ன சொல்கிறார், என்ன அர்த்திகள் தேவர்கள், என்ன தேவர்கள் தன்னுடைய சொரூபம் அவர்களுக்கு தெரியாது, என்ன சொரூபம்னா அந்த சொரூபம் அவர்களுக்கு தெரியாது. சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தன் இருக்கான், உன்னுடைய சொரூபம் என்னன்னு காட்டுறதுக்காக ஒருத்தன் உண்டான், அவனை பார்த்து நீ உன்னோட சொரூபத்தை தெரிஞ்சுன்றலாம். அந்த மாதிரி சொரூபான் ரூபமாக எவன் இருக்கானோ அவனை பற்றி பாடாமல் இவர்களை பற்றி பாடுவோமே நொந்து அடுத்த வசனம் பாடுறாரு, வியாக்கியானம் பண்ணுற. சென்றால் குடைய சென்றால் குடைய இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நின்றால் மரவடியாம் நில் கடலுள் என்றும் புனையம் மணி விளக்க பும்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்கரவு. துர்மானிகளான தேவர்கள் ஸ்வப்ரயோஜனத்திற்காக எம்பெருமான் ஆசிரித்த இதை சொன்னோமே இத்தனை நேரம், அந்த குறை தீர ஒரு ஒரு ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடியவனத்தை உண்டானா அவனை பற்றினா நாம் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற. நாம் எப்படி இருக்கணும்னா, கட்டிப்பன் போலே சேஷத்துவம், பனிப்பன் போலே பாரதம் தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறது பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீசூக்தி. கட்டிப்பொண்ணுனா கோல்டு பிஸ்கட் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம், நம்ம பீரோக்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கோல்டு பிஸ்கெட்டை என்ன பண்ணணும்னா, நம்ம சுத்தம் இருக்குது வேணுனா இந்த மாதிரி பிரேஸ்லெட் பண்ணிட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா இது பண்ணி போட்டுக்கலாம். பனிப்பொன் போல பாரதம் தெரியும், பனிப்பொண்ணா அது ஒர்க் பண்ணுற பொண்ணு, அதை வச்சு செய்யறது. அப்போ என்னென்ன, இதுதான் உன் சொரூபங்கிறா. ஜீவனுடைய சொரூபம் என்னென்னா, நீ இன்னூத்தனுடைய சொத்துடா, நீ எம்பெருமான் உனக்கு சுவாமின்னு அவன் சொத்து, இதான் அவன் சொரூபம். சுவாமின்னு அவன் என்ன பஜனியன் இல்லையா, எம்பெருமான் அதாவது அவன் எதாவது கெட்டவனா, எம்பெருமானுக்கு குணபூர்த்தி இல்லையா, குணம் இல்லாதவனா, அவன் ராட்சசன்லாம் இருந்தானே அந்த மாதிரியா இல்லையே, ரொம்பையும் ரொம்பவும் ஆசை உள்ள ஒரு தகப்பன் போலன்னா அவன் உங்ககிட்ட, அப்போ பஜனியன் ஆச்சு அவன். எந்த ஒரு குணத்தை எடுத்து நீ அவனை பஜனை பண்ணாலும் அந்த குணத்திலே நீ ஆழ்ந்து விடலாம், அவ்வளவு ஆழமாக அந்த குணம் உண்டு அவனிடத்தில், அவன் அளவு யாருக்கும் கிடையாது. ஆழ்வார்கள் மாத்திரம் இல்லை, தியாகராஜசாமி சொல்றார், மகணித குண கனக சேல சால விதள நாருண பசமான சரண பாரமஹிமாத்புத சுக விஜனகிருத் சதன சுரமுனி கண விஹித கலசநீர நிதிஜ ரமண பாபகஜ நிருசிம்ஹபர தியாகராஜ ஆதிநுத ஜக தயானந்தக. அகண்யமான குணங்களா, அகணித குண கனக சேல அப்படிங்கிற என்ற மாதிரியே இருக்கும். அதில் ஒரு அழகு அகணித்த ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ற பாரு போட்டிருக்கிறேன், அகணித்தமாக இருக்கான் என்ன முடியலையா, அது ஒரு அழகு. பாக்கி சரணம் மாதிரி இருக்காது இந்த சரணம் என்ற மாதிரி போட்டிருக்கேன். பாப்பா நீ பாப்பா நீ பாப்பா மாப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ற பாலு இருக்கும். என்ன அகணித்தமான குணங்களாம், என்ன எண்ணி எண்ணி பார்த்தா என்ன முடியலையா, அகணி தகுண கணிக்க முடியல, அகணி தகுண கனா கேல அப்படின்னு போட்டிருக்கேன். அவ பஜனையே இல்லையா, குணங்கள் போறாதா, அப்படியும் இல்லையே, உயர்ந்த குணங்கள் உள்ளவனாச்சே, உயர்ந்த அழகு உள்ளவனாச்சே, குரூபியா பார்த்தா செய்கல நல்லவன் தான், கண்ணால் பார்க்க முடியாது. என்ன பாடுவார் சுவாமி, மூஞ்சியை பார்க்க முடியாது, கண்ணை முடியும் தான் கச்சேரி கேட்கணும். அப்படியா அப்படியா அப்படியா, அப்படியும் இல்லையே, அழகனாச்சே நல்ல அழகனாச்சே, நல்ல குணபூர்த்தி உள்ளவனாச்சே, நல்ல குணபூர்த்தி உள்ளவனாச்சே இவன். அப்படின்னா என்னென்னா, நீ அவன் சொத்து, உனக்கு இந்திரியங்களை கர்ண கலவரங்களை கொடுத்தவன் அவன், இந்த ஆத்மா அவனுக்கு உட்பட்ட பொருள், அவனுடைய சொத்துனா என்ன பண்ணனா, அதை யார் பண்ணி காட்டுறான்னா லக்ஷ்மணாழ்வான் பண்ணி காட்டுறான். அப்படிதான் இருந்தான் ராமன் இடத்துல, போனதிலேயே சொன்னேன் இதனா, திருப்பி திருப்பி சொல்லணும் அது. ஏன்னா லக்ஷ்மணன் என்ன ராமானுஜன் இல்லையா, அவன் தான் நடந்து காமிச்சான் அவன் எப்படி இருக்கணும்ட்டு, அவன் தானே திருப்பி ராமானுஜனை அவதரிக்கிறான். அங்கே என்ன பண்ணனா அதை சொல்லி காமிச்சாங்க, ராமாவதாரத்தில் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இங்கே சொன்னான் ராமானுஜனை அவதரிச்சு. அனுமார்ட்ட என்ன சொல்கிறார், அனுமார்ட்ட பேசும்போது ராமர் பேச மாட்டேங்கிற லக்ஷ்மணரை பேச விட்டுரு, என்ன நீ யார் நீ யாருன்னு கேட்டவொடனே சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா, நாங்கள் எதுமோ இவனோட கூட பிறந்ததுனால இவன் தம்பி தம்பிங்கிறான், உண்மை அது இல்லைப்பா, இவன் சர்வலோகத்துக்கு இவன் நாதன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் இவனுடைய தாசர்கள், அதில் நான் பிரதானமானவன் அப்படின்னு அவன் சொல்லிக்கல, அது நானும் அவனுடைய தாசன், அவனுடைய தாசன் அவனுடைய கிங்கரன்னா அவனுடைய கைங்கரியங்களை நான் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படின்னா இதான் ஸ்வரூபமா, நமக்கு ஸ்வரூபம் அதுதானா, நான் இட்ட வழக்காக தானே இருக்கும் இந்த பாட்டில் இப்போ என்னோட சொத்துன்னா, வேணா தீர்த்தம் எடுத்து சாப்பிடுவேன் வேண்டாம் வைப்பேன் நான், அதனால வந்து இந்த நான் தீர்த்தத்தோடு இங்கே நிற்கிறேன், என்ன எடுத்து நீ குடி அப்படின்னு சொல்லாது, நீ பருகு அந்த ஸ்வபுத்தி, என்ன சொல்கிறார் அதர், ஸ்வபுத்தியினால் பண்ணுறது இல்லையாம், சென்றால் குடையாம் அது அவ்வளோதான், நான் குடையாக இருக்கேன் வா, நான் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக வா நீ அப்படின்னு கூப்பிடாதான். அது இவன் சென்றால் அவனுக்கு குடை தேவைன்னு உனக்கு தோணித்துன்னா டப்புன்னு குடையாயிடும், அப்படி இருக்கணுமா எம்பெருமான இடத்துல சென்னை. இதுக்கு எப்படி நான் அர்த்தம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, அந்த மனசில் இருக்கிற ஆழம் எனக்கு வெளியில் வருமானு தெரியல, இந்த பாசனம் அவ்வளோ ஆழமான. சென்றால் குடையா, அவன் சென்றால் என்ன ஆகும், குடையாயிடும் உடனே. இது எங்கே பண்ணித்துன்னா எம்பெருமான் அதை சொல்ல வேண்டிய அவசியம், எம்பெருமான் மனசில் நினைக்கும் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது குடையாயிடும், அதான் அதோடைய சுரூபம். எம்பெருமான் மனசால் நினைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருந்துடணுமா எம்பெருமான் இடத்துல, அப்படி ஒரு கிங்கிரனாக இருக்கணும். இதுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு அறிவு உண்டு, இது நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு அறிவு கிடையாது, இது இருந்துடுறது, நமக்கு அறிவு உண்டு ஆனால் அப்படி இருக்கணும், அப்படி ஒரு பாரதந்திரியம் வேணும் நமக்கு, அதுதான் ராட்சசம் தாமசமற்ற சாத்விக கைங்கரியம். கைங்கரியம் எல்லாருமே பண்ணலாமே, நான் பண்ணேங்கிற எண்ணம் லவலேசம் கூட இருக்கக்கூடாது, நான்கிற எண்ணமே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் பண்ணேங்கிறது அப்புறம் நான்கிற எண்ணமே கிடையாது, அது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நானே கிடையாது, அவ்வளோதானே ஒரே வார்த்தை. எம்பெருமானுடைய முகோல்லசத்துக்கு உறுப்பாக இருக்கிற பல வஸ்துவில் ஒன்று, புஷ்ப சந்தன தாம்பூலாதிகளைப் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியாளில் புஷ்பம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, வாசனையாக இருக்குது, எடுத்து கொஞ்சம் காதில் வச்சுக்கிறேன், குடுமி இருந்தால் குடுமையில் சுற்றிப்பா, பொம்மநாட்டி இருந்தால் தள்ள வச்சுப்பா, நல்ல வெத்தில் ஜம்முன் கும்பகோணம் வெத்தில் பிரமாதமாக இருக்குது, நன்னா இருக்குது, பக்கத்தில் அழகாக சீவல் இருக்குது, வறுவல் சீவல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுப்பா பிடிச்சா, அது சொல்லாதே, அது சொல்லாது, நான் போக்கியமாக அதை இருக்கேன், பிரமாதமாக வெத்தில் நான் அதை இருக்கேன், எனக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு அது சொல்லாது, அப்படி இருக்கணுமா நம்ம. அதனால இது என்னென்னா, நான் குடையாக இருக்கேன் நீ செல்ல அப்படின்னு சொல்லாமல், அவனுக்கு எப்போ தேவைப்படும் போதோ அப்போ குடையாக ஆகிடுமா, சென்றால் குடையாம், எப்போ பண்ணி தின்னா, பல சமயம் பண்ணியிருக்கு, ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறார், இந்த கம்சனுடைய ஜெயிலில் பிறக்கிறார, தந்தை கால் தலையும் உடன்கடலை வந்து தோன்றி கதநாகம் காத்தடித்த கண்ணர் கண்டீர் அப்படின்னு சொல்கிறார் திருமங்கையாழ்வர். சிலதெல்லாம் கயண்டு விழுந்துதான், கிருஷ்ணன் பிறந்தபோது மாற்றரசர் மணிமுடி, கிருஷ்ணன் ஜெனிச்சுட்டான், நின்று பேசிட்டு இருக்கான் துரியோதனை, அவன் தலையிலேருந்து கிரீடம் சரிஞ்சுதான், அங்கே கிருஷ்ணன் ஜெயிச்ச உடனே மாற்றரசர் மணிமுடி திரளும் தேசும், அவனுடைய வீரமும் அவனுடைய தேஜஸும் மங்கித்தான். மூஞ்சி என்னமோ அப்படியே இருட்டடிச்சுதான். மூஞ்சி என்னது இருட்டடிக்கிறது, ஏன் இது நழுகிறது, மேலே நழுவுறது. மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும், மற்றவர் தம் காதலிமார் குழையும், அவர்களுடைய திருமங்கல்யம் அதெல்லாம் அவந்து தான் கிருஷ்ணன் பிறந்தவன். மற்றவர் தம் காதலிமார் குழையும் அதெல்லாம் உண்டியும் அவள் தந்தை கால் தலையும், அவர் அப்பா காலில் இருந்த அந்த விலங்கும் உடன் கடலை வந்து தோன்றி கதன் ஆகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர், இந்த கண்ணனை இங்கே நாங்கூரில் வந்து சேவிங்கோ அப்படிங்கிறார் திருமங்கையாள். அப்படியே அப்போ பிறக்கிறவழி அப்போ அந்த அப்போ கிளம்புறாரு கிருஷ்ணன், இந்த மாதிரி பிறந்து கிளம்புறாரு, இத்தனை பேருக்கு இத்தனை கழண்டு தான் அவர் பிறந்த உடனே. அப்போ அப்பாவினுடைய தாழ் காத்தா தந்தை கால் தலை கழண்டு வரார். யமுனையில் போகும்போது மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணானா, மழை பெஞ்ச உடனே அப்படி மழையில் ஒரு டிராப்பு ஜலம் அவன் மேலே பட்டிருக்காது. இந்த திருமணம் தாழ்வான் வந்து அப்படி சூழ்ந்துட்டான் கிருஷ்ணனை. இப்போ சென்றால் குடையாம், சரி உக்காண்டா தேவலான்னு இருந்தால் சிங்காசனமாம், சிங்காசனம் ஆகிடுவான் இருந்தா உக்காண்டா சிங்காசனம் ஆகிடும். யார் சிங்காசனம்னா ஆண்டாள் சொன்னாலும் இல்லையா, மாறி மலைமுழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழ்த்து வேறு மேற்பங்க வெப்பாடும் பேருந்துதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொழி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்துனா. அப்போ யாருன்னா இவன் தான் நமக்கெல்லாம் ஆச்சாரியனா, இவன் தான் எம்பெருமானாராக அவதரிக்கிறான், இவன் தான் ராமானுஜனாக அவதரிக்கிறான். அப்போ ராமானுஜனை முன்னிட்டு நமக்கு அனுகிரகம், ஆச்சாரியனை குருவை முன்னிட்டு நமக்கு அனுகிரகம். அதில் வந்து உட்காந்துக்கோங்கிற அதில் வந்து உட்காந்து யாரையும் அது என்ன பண்ணுன்னா, ஆள வந்தாரும் எம்பெருமானாரும் சேர்ந்தா ஒன்றா சேர விடலையாம் ரங்கநாதன். ஏன்னா முடிஞ்சால் படியாக கட்டினாலும் கட்டிடுவா பரமதத்துக்குன்னு, இவர் அங்கேருந்து போன உடனே ஆளை வந்தார் அழிச்சுன்னு போட்டார் பெருமாள். என்ன அவ்வளோ கிருப, ஜீவகோட்டிகளை எப்படியாவது கொண்டு அங்கே சேர்த்துடணும், உயர்ந்த ஆனந்த நிலைக்கு அழிச்சின்னு போயிடணும், பரமானந்த நிலைக்கு அழிச்சின்னு போயிடணும்னு அவளுக்கெல்லாம் ஆசை. அதனால என்ன பண்ணா, சிங்காசனம் சீரிய சிங்காசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனம் அதில் உட்காந்துட்டா எம்பெருமான் அனுகிரகம் தான் பண்ணுவான். அப்படி ஒரு சக்தி உண்டாம் அவருக்கு, எம்பெருமானுக்கு கிருப பண்ண எம்பெருமான கிருபையை செய்ய வைக்கிறதுக்கு அவன் உந்துவான், அதுக்கு பிரேரணை பண்ணுவான். ஆச்சாரியனாக இருக்கிறதுனால, ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ஆச்சாரியனாக இருக்கிறதுனால இப்போ இருந்தால் சிங்காசனமாம், சரி கொஞ்சம் நடப்போம் உலாவோன்னு நினச்சா உடனே மறுபடி ஆகிடுவான். நின்றால் மறுபடியாம், நின்றால் மறுபடி உடனே மறுபடி ஆகிடுறான். நீங்கன்னா நீள் நீள் கடலுள் என்றும் புனையாம், தெப்பம் போல் இருக்கான் கடலில் பகவான் இருக்கும் பொழுது. எம்பெருமான் எங்கே எழுந்தாலும் பக்கத்தில் ஒரு தீவட்டி வேணுமோ இல்லையோ, தீபம் இல்லாமல் எழமாட்டுற பெருமாள் இந்த சன்னிதிலையும், இங்கேருந்து இந்த சன்னிதியில் அந்த சந்திக்கு முன்னாடி தீவட்டி இருக்கணும், அது ஒரு உபச்சாரம், அது ஒரு மரியாதை, அது இல்லாமல் போக மாட்டார் பெருமாள். தான் மாட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு அவன் ஞானம் இல்லை நடத்தான். அந்த மாதிரி ஏழை பண்ணு போனான். ஆத்து பெருமாளாக இருந்தால் கூட ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூமுக்கு போகும்போது முன்னாடி திருவிளக்கு இருக்கணும், விளக்கு இல்லாமல் பகவான் போக மாட்டான். இந்த பகவானுக்கு யார் விளக்குன்னா இவனே மணி விளக்கான். அந்த பணாபணங்களில் அந்த நாக மணி இருக்க அப்படியே ஜொலிக்கிறதான் தக 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 தகன்னு. அப்போ என்னென்னா மணி விளக்கம், அதுவே விளக்காக இருக்கான். போனதிலேயே சொன்னோம் எம்பெருமான் உள்ள ரொம்ப எதிர்க்கு இருக்கிறோம், யார் என்னன்னு பார்க்க மாட்டான். இந்த ஆதிசேஷன் தேவர்கள்லாம் வந்து அப்படியே நிற்பாளாம், புஷ்ன்னு சீரண்டே இருப்பான். எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வந்துட போகிறதோன்னு, யார் எவன் என்ன எந்த வேஷத்தில் எவன் வந்து எவன் நிற்கிறானோ என்னத்தை கண்டான் அப்படின்னு நினைப்பானோ, இல்லைனா எம்பெருமானுடைய பெருமை தோற்று அவன் சீருவானோ தெரியாது. தள்ளி நின்றுட்டு தான் பேசணும், பேசவே முடியாது. போனதிலேயே சொன்னேன் சினிமாலெல்லாம் சீரியலெல்லாம் காட்டுறானே விஷ்ணுவே கூப்பிடுறானே, அந்த மாதிரி போய் கூப்பிட முடியாது தேவர்கள்லாம், அப்படிலாம் கூப்பிட முடியாது பெருமாளை. இவங்களால இவாளால் கூப்பிட முடியாது, அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. எனக்கு அடுத்த பாசுரத்துக்கு அடுத்த வாரம் சொல்ல போகிறேன், நாபியிலிருந்து நேரே கடிக்கமல துள்ளிருந்தும் காண்கலான்னு கண்ணன் அடிக்கமலம் தானே ஐயண்ணா பிரம்மா அந்த தாமரை மேலே இருக்கான். இந்த தாமரை எங்கேருந்து வருது அப்படிங்கிறது அவனால் கண்டுபிடிக்க முடியல, பெருமாளுடைய திருவடி அவனால் பார்க்க முடியலையாம் பிரம்மாவால் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். பிரம்மாவுக்கே இந்த நிலைன்னு பாக்கி தேவனுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுண்ணா அப்படி இருக்கார். அப்போ என்னென்னா இந்த பெருமாள் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே எழுந்து எழும்போது என்னென்னா இவனுடைய மங்கள தீபமாக இருக்கான், இவன் மணி விளக்காக இருக்கான். அந்த அந்த நாகமணி இருக்க, அந்த நாகமணி அப்படியே ஜொலிக்கிறதான். சாதாரண நாகமணியும் ரொம்ப காஸ்ட்லி, ஒன்றான நாகம் இது. என்னென்னா இது சேஷத்துவத்தை சொல்கிறது இல்லையோ, இது என்னென்னா இவன் தான் சேஷம்னா, சேஷம்னா என்ன சொத்து, சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால் என்ன, அதுக்காக என்ன பண்ணுறான், மணி விளக்காக இருக்கான், பூம் பட்டா ஆகிடுறான், எம்பெருமான் உடுத்திக்கிற ட்ரெஸ் ஆகிடுறான், புல்கும் அணையாக இருக்கான், திருமா இருக்குன்னா அங்கேயும் திருமாலுங்கிற சப்தம் போட்டார். இந்த தாயாரும் பெருமாளும், இவன் ஒரு சேதனாச்சே, இவன் ஒரு ஜீவனாச்சே, இவன் மேலே எப்படி நம்ம தொகைத்து விளையாடுறது அப்படிங்கிற நினைப்பா வாழ்க்கை இருக்காதான், அப்படி ஆகிடுவானா, புல்கும் அணையாம். ரெண்டு பேரும் அந்த அந்த ஆதிசேஷனில் தானே பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறா, அதில் தானே பேசுவா, அதில் தானே செல்லாபம் பண்ணுவாவா. அவர்கள் பேசி விளையாடி தொகைக்கும் பொழுதும் இதை ஒருத்தன் இருக்கான், இவன் இவன் இன்னொரு ஜீவன்கிறதே அவளுக்கு தோணாதான், இவன் இன்னொரு சேதனங்கிறதே அவளுக்கு தோணாதான், இவனுக்கும் தோணாதான், அப்படி இருக்கணும். எம்பெருமான்கிட்ட அப்படி ஆகிடணும். நம்ம கோவிலில் தூணாக இருக்கா, படியாய் கிடந்தும் பவளவாய் காணுமேனா, ஆனால் படிக்கு பவளவாய் காண்ற சக்தி உண்டு இல்லை கிடையாது. ஆனால் குலசேகர ஆழ்வார ஆகிட்டா அதுக்கு அந்த சக்தி வந்துடுறது. அப்படின்னா என்னென்னா, ஒரு அஜித்து பிராயம் போல இருக்கணும், ஆனால் சித்து சேதனன்னுவன், சின்மயமானவன், அது மாதிரி ஆகிடணும். கைங்கரியத்தை தவிர பாக்கி எல்லா விஷயத்துலையும் அப்படி ஆகிட்டா தேவலாமா. புல்கும் அணையாம் திருமார்க்கு அறவு. இந்த ஆதிசேஷன் அப்படி இருக்கானே, ஏன் இவனுக்கு ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷன்னு பேருனா, இவன் தான் சொல்கிறான் நம்மளுடைய எல்லா நம்ம அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் தான், ஆனால் அதை ஒருத்தன் பண்ணி காமிச்சுட்டுருக்கான். ஆதி சொத்து அவன் பகவானுக்கு, அவன் இல்லாமல் அவன் இல்லாமல் எங்கேயுமே இருக்க மாட்டான். தாயார் கூட வல்லபூஜத்தில் இருந்தால், ராவண அசோகவனத்தில் இருந்தாலெல்லாம் சொல்லலாம். இந்த லக்ஷ்மணன் இல்லாமல், இந்த ஆதிசேஷன் இல்லாமல் எம்பெருமானை எங்கேயும் எந்த சரித்திரத்துலையும் எந்த புராணத்துலேயும் தனியாக பார்க்கவே முடியாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இவன் இல்லாமல் இருக்க மாட்டான், ஏன்னா இவன் தான் முதல் சொத்தான் அவனுக்கு, பகவானுக்கு முதல் சொத்து இவன் பகவான், பாக்கியெல்லாம் அவன் சொத்து அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அடையாளம் யாருன்னா இவன் சொத்தாக இருக்கான். இப்படி இது இது எவ்வளவும் சொல்லலாம், எவ்வளோ வேணால் சொல்லலாம். தயாசகாசி தயாசகாசினம் அனந்த போகினிங்கிறது இதில் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் அவளோட சேர்ந்து உட்காண்டிருக்கார். எப்படி அதுபோல இந்த ஆதிசேஷன் போல நம்ம ஆயிடணுமா, எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் எல்லாம் நம்ம யாருக்கு சொத்து அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா, உணர்ச்சி பூர்வமாக இருந்தால் அப்படி தான் இருக்குமா, இப்படி தான் இருந்திருக்கா எல்லாரும், நம்ம பெரியோர்கள்லாம் அப்படி இருந்திருக்கா, ஆச்சாரியெல்லாம் அப்படி இருந்திருக்கா, எல்லாருக்கும் தலைவன் அவன், அதனால தான் அவனை அனுப்பிச்சான் எம்பெருமான். நான் யார், நீ யார், உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் யார், இந்த உலகம் என்னங்கிறது நீ போய் சொல்லிடா போடா அப்படின்னு, அதனால தான் எம்பெருமானாரா அவனை இந்த திருவனந்தாழ்வனை எம்பெருமான் அனுப்பிச்சான் போலும் அப்படின்னு தோன்றது இதை படிக்கும்போது. இன்றைக்கி அஞ்சு பாசுரம் ஆச்சு, இதோட அமைக்கிறேன், அடுத்த வாரம் பாக்கி பார்ப்போம். ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்கலம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்கலம், கோலமான ரூபனுக்கு குமுதவல்லி மணாளனுக்கு நீல நிறவண்ணனுக்கு நடுமாலடியானுக்கு ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். அரங்கனை வழி பறித்த அலி திருநாடனுக்கு, அரங்கனை வழி பறித்த அலி திருநாடனுக்கு திருவடியிலருகாழி கவிய கலியனுக்கு ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்களம், பவர் சிந்தனைக்கு நீ யானுக்கு சுபமங்களம்.